Aravind Kumar,
you have 10 minutes.
அவை தலைவர் அவர்களுக்கு நன்றி. இன்று நாங்கள் பல்வேறு அமைச்சுக்களின் வரவு செலவு திட்டம் பற்றிய விவாதத்திலே கலந்து கொண்டு உரையாற்றிக் கொண்டிருந்தாலும் இந்த வரவு செலவு திட்டம் பற்றிய கருத்தை தெரிவிப்பதற்கு கிடைத்த முதல் சந்தர்ப்பம் என்பதால் நான் பொதுவாக இந்த வரவு செலவு திட்டத்தை பற்றி ஒரு சில விடயங்களை முன்வைக்கலாம் என்று நினைக்கின்றேன். நல்லாட்சியின் மூன்றாவது வரவு செலவு திட்டமாக இந்த வரவு செலவு திட்டம் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்றது. இதுவரையிலும் சமர்ப்பிக்கப்பட்ட வரவு செலவு திட்டங்களிலே மிக சிறந்த வரவு செலவு திட்டமாக இதனை நாங்கள் அடையாளம் காணலாம். பொதுவாக எதிர்கட்சியை பொறுத்தளவிலே எதற்கெடுத்தாலும் எதிர்ப்பை தெரிவிப்பதையும் புறானான கருத்துக்களையும் முன்வைப்பதையே ஒரு பாணியாக கொண்டிருக்கின்றார்கள். அவ்வாறு கொண்டிருப்பவர்கள் இந்த வரவு செலவு திட்டத்தை பற்றியும் இந்த சபையிலே என்ன சொன்னார்கள் என்றால், இது ஒரு நல்ல வரவு செலவு திட்டமாக சமர்ப்பிக்கப்பட்டிருந்தாலும், இது ஒரு நல்ல திட்டங்களை உள்ளடக்கிய வரவு செலவு திட்டமாக இருந்தாலும் கூட அது அமுல்படுத்தப்படாது, இது நடைமுறைக்கு வராது என்று சாடினார்கள். அப்படியென்றால் இந்த வரவு செலவு திட்டத்தை அவர்களும் கூட ஏற்றுக்கொண்டிருக்கிறார் என்பது இதிலிருந்து புலனாகின்றது, தெளிவாகின்றது. அது எவ்வாறு அமுல்படுத்தப்படும் என்பதை பற்றி அவர்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை. அதற்கான திராணி, அதற்கான திறமை, அதற்கான ஆக்கம் அனைத்தும் நல்லாட்சியில் எமக்கு இருக்கின்றது. அதனை நாங்கள் சரியாக அமுல்படுத்துவோம், சரியாக அதனை நடைமுறைப்படுத்துவோம். முன்பு இந்த அரசாங்கம் வந்த பிறகு பல்வேறு மாற்றங்களை ஏற்படுத்தியது. அதில் பிரதானமாக நான் ஒன்றை இங்கே குறிப்பிட வேண்டும். நான் மலையகத்தை சார்ந்தவன் என்ற பகுதியினால் முன்பெல்லாம் விவசாயிகளுக்கு உரம் மானியமாக வழங்கப்பட்டது. அதில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் என்பதற்காக உரமானியம் என்பதை உரமாக வழங்குவதை தடுத்து நிறுத்தி அதற்கு பதிலாக பணம் கொடுக்கும் ஒரு நடைமுறையை அரசாங்கம் அமுல்படுத்தியது. அந்த நேரமெல்லாம் இதற்கு எதிராக கொக்கரித்தார்கள். இந்த உரமானிய திட்டத்திற்கு எதிராக பல்வேறு வசைப்பாடுகள் இந்த சபையிலே முன்வைக்கப்பட்டது. ஆனால் இன்று என்ன நடந்திருக்கின்றது? இன்று விவசாயிகளால் மிக விரும்பி ஏற்றுக்கொள்ளப்படும் ஒரு திட்டமாக இந்த மானியத்திற்கு பதிலாக, உரத்திற்கு பதிலாக மானியம் வழங்கும் திட்டத்தை இன்று ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். இதேபோல்தான் பாடசாலை மாணவர்களுக்கான சீருடை திட்டம். பாடசாலை மாணவர்களுக்கு முன்பு சீருடை வழங்கப்பட்டது, அதை நிறுத்திவிட்டு கல்வி அமைச்சினால் அதற்கு பதிலாக வவுச்சர் என்ற அடிப்படையிலே பணம் வழங்கும் ஒரு திட்டம் முன்வைக்கப்பட்டது. இதற்கும் கூட பல்வேறு விமர்சனங்கள், இதற்கும் கூட பல்வேறு வகையான வசைப்பாடுகள். ஆனால் இன்று என்ன நடந்திருக்கின்றது? இன்று பெற்றோர்கள் மிக அதிகமாக விரும்பி ஏற்றுக்கொள்ளும் ஒரு திட்டமாக இந்த வவுச்சர் திட்டம் இன்று நடைமுறைப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது, மிக சீராக அமைந்து கொண்டிருக்கின்றது. இவ்வாறு தான் எல்லாவற்றிற்கும் நாங்கள் எதை நல்லது செய்தாலும் அவை அனைத்திலும் குற்றம் கண்டுபிடிக்கும் ஒரு பாணி இன்று எதிர்கட்சியினால் மேற்கொள்ளப்படுவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. உண்மையிலேயே இது ஒரு நாகரிகமான செயல்பாடாக நான் பார்க்கவில்லை. அதே போல் இன்று மலையகத்தை பொறுத்தளவிலே, நான் பிரதித்துவப்படுத்தும் மலையகத்தை பொறுத்தளவிலே தனித்தனியான வீடுகள் அமைப்பதற்கான நிதி ஒதுக்கீடு பெருமளவிலே செய்யப்பட்டிருக்கின்றது. இதற்காக நான் சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்பினருக்கும் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றேன். ஜனாதிபதி அவர்கள் தொடக்கம், கௌரவ பிரதம மந்திரி அவர்கள் தொடக்கம், சம்பந்தப்பட்ட அமைச்சர்கள் தொடக்கம், விசேடமாக நிதி அமைச்சருக்கும் நான் இந்த விடயத்திலே எனது நன்றியினை தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். ஆனால் இவ்வாறு நடைமுறைப்படுத்துவதற்கான நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருந்தாலும் எங்களுக்கு நடைமுறையிலே ஒரு பிரச்சனை இருக்கின்றது, அதை அமுல்படுத்துவதில் ஒரு பிரச்சனை இருக்கின்றது. இன்று மலையகத்திற்கென ஒரு அமைச்சு இருக்கின்றது. மலைநாட்டு புரிதிய கிராமம், சமுதாய அபிவிருத்தி, உட்கட்டமைப்பு அமைச்சு என்ற ஒரு அமைச்சு இருக்கின்றது. ஆனால் இந்த அமைச்சின் செயல்பாடுகளை மலையகத்திற்கு சரியாக கொண்டு செல்வதற்கான ஒரு திணைக்களமோ அல்லது ஒரு அரச நிறுவனமோ இல்லாத ஒரு நிலைமையிலே அதன் செயல்பாடுகளை சரியாக விரிவுபடுத்த முடியாத ஒரு தன்மை இருக்கின்றது. இன்று இந்த அமைச்சின் செயல்பாடுகள் ட்ரஸ்ட் என்று சொல்லப்படும் ஒரு அரசு சார்பற்ற நிறுவனத்தின் ஊடாகவே அமுல்படுத்த வேண்டிய ஒரு நிலைமை இருக்கின்றது. இது போதுமானதல்ல. இந்த ட்ரஸ்ட் நிறுவனத்தின் ஊடாக எமது அபிலாஷைகளை முழுமையாக பூர்த்தி செய்ய முடியாத ஒரு தன்மை இருக்கின்றது. ஆகவே இதற்காக மலையக அபிவிருத்தி அதிகார சபை என்ற ஒரு அதிகார சபை அமல்படுத்தப்படல் வேண்டும். அதற்கான கபினெட் அமைச்சரவையின் அந்தஸ்து கிடைத்திருக்கின்றது, அதிகாரம் அதுக்கான அங்கீகாரம் கிடைத்திருக்கின்றது, ஆனால் அது இன்னும் அமல்படுத்தப்படவில்லை. ஆகவே இந்த மலையக அபிவிருத்தி அதிகார சபை மிக விரைவிலே அமல்படுத்தப்பட வேண்டும், அது நடைமுறைக்கு கொண்டு வரப்பட வேண்டும். இந்த அதிகார சபையின் செயல்பாடுகள் மிக விரைவிலே இடம்பெற வேண்டும். அவ்வாறு பெற்றால் மாத்திரமே மலையகத்தின் அபிவிருத்திகளை நாங்கள் சரியான முறையிலே இடம்பெற செய்ய முடியும். அது மாத்திரமல்ல, இன்று இந்த நாட்டிலே பல்வேறு அமைச்சுகள் இருக்கின்றது, பல்வேறு அமைச்சுகளுக்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகின்றது. இந்த அமைச்சுகளின் செயல்பாடுகள் மலையகத்திற்கு போய் சேர வேண்டும். எமது முயற்சியின் ஊடாக நாங்கள் பல அமைச்சுகளிலே இருந்து நிதி ஒதுக்கீட்டை பெற்றுக்கொண்டாலும் கூட அது தனிநபருக்கான நிதி ஒதுக்கீடாகவே நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கின்றது. ஆகவே இதனை சரியாகவும் முறையாகவும் சமமாக பங்கீடு செய்து மலையகத்திற்கும் கொண்டு செல்ல வேண்டும் என்றால் இந்த நான் குறிப்பிட்ட மலையக அபிவிருத்தி அதிகார சபையின் ஊடாகவே அதனை அமுல்படுத்தக்கூடிய அந்த வாய்ப்பு ஏற்படும். ஆகவே இந்த அதிகார சபையை மிக விரைவில் அமுல்படுத்தி அதை ஏற்படுத்தி மலையகத்தின் அபிவிருத்திகளை அதனூடாக மேற்கொள்வதற்கான நடவடிக்கைகளை சம்பந்தப்பட்ட அமைச்சு மேற்கொள்ள வேண்டும் என்று நான் இந்த இடத்திலே கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். கல்வி நடவடிக்கையை பொறுத்தளவிலே, மலையகத்தின் கல்வி நடவடிக்கையை பொறுத்தளவிலே நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றது. பல்வேறு மாற்றங்கள் இப்பொழுது மலையக கல்வியிலே ஏற்பட்டிருக்கின்றது. நான் இல்லை என்று சொல்ல வரவில்லை, ஆனால் எமது எதிர்பார்ப்பிற்கு போதியமாக அது அமையவில்லை என்பதுதான் எனது குற்றச்சாட்டாக இருக்கின்றது. மலையகத்தின் கல்வி அபிவிருத்தியிலே இன்னும் பல மாற்றங்களை நாங்கள் ஏற்படுத்த வேண்டும். எமது இலக்கு மிக தொலைவிலே இருக்கின்றது. அந்த இலக்கை நோக்கி நாங்கள் செல்ல வேண்டும். அதற்கான வேலை திட்டங்கள் மிக துரிதப்படுத்தப்பட வேண்டும். அமைச்சின் செயல்பாடுகள் துரிதப்படுத்தப்பட வேண்டும். அவ்வாறு செய்தால் மாத்திரமே எமது இலக்கை நோக்கி நாங்கள் போகக்கூடியதாக இருக்கும். அதே நேரத்தில் மலையகத்தின் பாதைகள் மிக மிக மோசமான ஒரு நிலைமையில் இருப்பதை நாங்கள் கண்கூடாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது.
You have 2 more minutes.
நிதி ஒதுக்கீடு மேற்பட்டிருந்தாலும் கூட மலையகத்தில் இதுவரையும் சுமார் 20% பாதைகளை சீர்திருத்தம் செய்யப்பட்டிருக்கின்றது. ஆகவே இன்னும் 80% பாதைகள் சீர்திருத்தம் செய்யப்பட வேண்டிய தேவை அவசியம் மலையகத்தில் இருக்கின்றது. ஆகவே சம்பந்தப்பட்ட அமைச்சு இதற்கு சரியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நான் இந்த இடத்திலே மிக வினயமாக கேட்டுக்கொள்கின்றேன். அதே நேரத்தில் மலையக அபிவிருத்தி இன்னும் அதிகரிக்கப்படல் வேண்டும். எல்லா அமைச்சுகளின் செயல்பாடுகளும் போய் சேர வேண்டும். அவ்வாறு போய் சேர்ந்தால் மாத்திரமே நான் ஏற்கனவே கூறியதைப் போல ஒரு நல்ல இலக்கை நோக்கி நாங்கள் போகக்கூடிய நிலைமை ஏற்படும். இன்று மலையக தோட்டப்புறங்களை பார்த்தால் மிக பின்னடைவை எதிர்நோக்கும் ஒரு நிலைமை இருக்கின்றது. இன்று மலையகத்திலே தோட்டப்புறங்கள் எல்லாம் காடாகி மாறி வருகின்றது. இதற்கு காரணம் அந்த மலையிலே அந்த பில்லுகளை பராமரிப்பு செய்வதற்கு அல்லது அதனை நாங்கள் கட்டுப்படுவதற்கான அந்த கிருமி நாசினியை பாய்ப்பதில் ஒரு தடை ஏற்பட்டிருப்பதன் காரணமாக மிக உயர்ந்த விலையிலே உள்ள கிருமி நாசினியை மாத்திரம் பாய்ப்பதற்கான அந்த அனுமதி இருக்கின்ற நிலையிலே தோட்ட நிர்வாகங்கள் அதை சரியாக செய்வதில்லை. அவ்வாறு செய்யாதன் காரணமாக இன்று தோட்டங்கள் காடுகளாக மாறிப்போய் வருகின்றது. இன்று மலையகத்திலே விலங்குகளின் பண்ணையாக தோட்டப்புறங்கள் மாறி வருகின்றதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. குளவிகளின் வீடுகளாக, குலைகளின் இருப்பிடமாக, வசிப்பிடமாக இன்று மலைய தோட்டப்புறங்கள் மாறி வருகின்றது. மலைய சுகாதாரத்தை பொறுத்தளவிலே அங்கும் கூட ஒரு பாரிய இடைவெளி இருக்கின்றது. சுகாதார அமைச்சர் அவர்களின் செயல்பாடுகளிலே எங்களுக்கு நம்பிக்கை இருக்கின்றது. சுகாதார அமைச்சின் செயல்பாடுகள் இன்னும் விரிவுபடுத்தப்பட வேண்டும். தோட்ட வைத்தியசாலைகள் இன்னும் சிறந்த நிலையிலே இயங்க வேண்டிய ஒரு தேவை அவசியம் இருக்கின்றது மலையகத்திலே. அதனை கூட சுகாதார அமைச்சு நேரடி கண்காணிப்பின் ஊடாக அதனை சரிவர அமல்படுத்த வேண்டும் என்று நான் இந்த உயரிய சபையிலே கேட்டுக்கொள்கின்றேன். ஆகவே இவ்வாறு எல்லா அமைச்சுகளின் செயல்பாடுகளும் மலையகத்திற்கு போய் சேரும்போதுதான் அந்த பிரதேசமும் அபிவிருத்தி அடைந்த ஒரு பிரதேசமாக மாறும். மலையக மக்களை தேசிய நீரோட்டத்திலே நாங்கள் இணைத்துக் கொள்ளக்கூடிய அந்த வாய்ப்பு ஏற்படும், அந்த நிலைமை ஏற்படும். ஆகவே அதனை வரை இந்த நல்லாட்சி அரசாங்கம் இந்த நல்லாட்சி அரசாங்கத்தை ஏற்படுத்துவதற்கு மலையக மக்களின் வாக்குகள் மிக துணை போயிருக்கின்றது என்று சொன்னால் அதனை எவராலும் மறக்க முடியாது, மறக்கவும் முடியாது. அந்த வகையிலே மலையகத்தின் அபிவிருத்திகளையும் நல்லாட்சி ஒரு பொறுப்போடு அல்லது ஒரு சிரத்தையோடு அக்கறையோடு அமுல்படுத்த வேண்டும் என்று நான் இந்த உயரிய சபையிலே கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். எனவே இவ்வாறு நாங்கள் ஒட்டுமொத்தமாக அபிவிருத்தி பணிகளிலே எல்லா பிரதேசங்களையும் உள்ளடக்கி செயல்படும் போது எல்லா பிரதேசங்களுக்கும் சமமான வகையிலே அபிவிருத்திக்கான நிதிகளை நாங்கள் ஒதுக்கீடு செய்து ஒரு நிலைமை ஏற்படுத்தும் போது மக்கள் மனதிலே நாங்கள் இலங்கையர்கள், நாங்களும் இந்த நாட்டின் மக்கள், நாங்களும் இந்த தேசியத்தை சார்ந்தவர்கள் என்ற அந்த உணர்வு ஏற்படும். அந்த உணர்வை நோக்கி நாங்கள் செயல்பட வேண்டும். எனவே சந்தர்ப்பம் அளித்த அவைத் தலைவர்களுக்கு நான் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றேன். இந்த விடயம், நான் இங்கே கூறிய அனைத்து விடயங்களும் அரசாங்கத்தின் நல்லாட்சியின் சம்பந்தப்பட்ட அனைத்து அமைச்சர்களுக்கும் அனைத்து அமைச்சர்களுக்கும் சென்றடைய வேண்டும். அதிமேத ஜனாதிபதி அவர்களின் கவனத்திற்கு இது போக வேண்டும். அதிகவர பிரதம மந்திரி அவர்களுக்கு இது போய் சேர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்த அவைத் தலைவர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.
தேங்க்யூ. கரு தாரக வாசுரிய மந்திரித்துமா ஒரு மாதிரி வினாடிதாக தாய்
கரு மூலாசிதாருடு மந்திரித்துமணி மே அவஸ்தாவேதீ தமிழ்நாசிர ஸ்தூதி வந்து வேணுமா மட்ட வினாடிதாக தக் வகை விழாவாக் மே அயவாய காரக சபா அவஸ்தாவேதீ ஜனாதிபத்துமாகிய ஏ வேஷிஷ்யத் தகமெத்துமாகிய வேஷிஷ்யத் ஏ வகையும் கொம்சன் சபாவில் வேஷிஷ்யத் பிலிமதவு மகி ஹதாஸ் இதிரி பத்கராண்டு வேளாவாக் வெங்கரப்பு எக்க பிலிமதவு பிரதமம் கரு கரு முலாசு அருடு மந்திரித்துமணி மகே கதா பட்டாங்கன் இசெல்லாம் மங் கெமதி மம அப்பே ஜனதா விமுக்தி பெருமுனே அனுர்குமார் திசாநாயக மந்திரித்துமா இத்துமா கே கதாவேதி தீர்க்லேச இத்துமா மித்தனதி பேதலி கராண்டு ஹெதுவா அது யாம் கிசி விதியகட்ட மே ஆண்டுவ ஜனதாவகே பரமாதிபத்திய உதுராகன திபினவாக எனக்கு ஏ கிசேது ஏ பலாத்பாலன மெத்துவர்ண கல்தாப்பு பிலிபந்தவு மம மட இவசகம் இந்த பரிஹிந்த தமா இத்துமாகே மம் ஏ பேதலி கிரியமாக ஹெவுபே நமுத் ஏ பேதலி கிரிமேதி மங்கித்தன்னே இத்துமா இத்துமா ஏ பேதலி கிரிம துன்னா கீனக பலாபுரத் வச்ச பேதலி கிரிம துன்னா கீனக மிதனதி மம இத்துமாகே அஹண்ட கேமதி எத்தரம ஏ பலாத்பாலன பலாத் சபா மெத்துவர்ணேதி அபி தன்னா மே ஆண்டுவ விசுவெனி சன்சோதனை கெனாவா விசுவெனி சன்சோதனை கெனாவே மொகடது ஏ ஒக்கோம சந்த எக தவசக தியாண்ட கியலா ஏகே ஏ சந்த கல் தாண்ட தமா இ பசே விசுவெனி சன்சோதனை கெனாப்போம் பசே ஸ்ரேஷ்டாதி கரணே கியப்போம் பசே நே மேக கரண்ட பே மேக ஜனமத விசாரணை அத்தியாண்ட ஓனே கியலா இ பசே மொகத கரே ஆண்டுவ கெனாவா ஏ பலாத் பாலன சன்சோதனை பணத்து ஏ சன்சோதனை பணத்துல ஏ ஜனதா விமுக்தி பெருமுன எதா சந்த துண்ணா எதா ஜனதா விமுக்தி பெருமுன ஏ சந்த துண்ணே நெத்தம் மகிதானி துணிந்தகா கண்ட பே 154 மட்ட மதக ஹெட்டியர் எதா சந்த லபிச்ச சங்கியாவ ஏனிசா மகிதானே மெதனதி அப்பே லக்ஷ்மண் ஞாபா பேவாதன அமத்துமா கியூவா மே மே பிரஜாச்சந்தவாதே கேன கதாக்கரண கட்டிய சமஹர வேளாவட்ட கட்டிய ஓனே ஓனே வேளாவட்ட தமா மே பிரஜாச்சந்தவாதே கேன கதாக்கரண்ணே அபி தன்னவா 1988 காலேதி கொஹமதார் இசெல்லாம் சந்ததி சந்ததின பசு தினாட் அத்தர வெடி திபிச்ச கட்டிய தமா அதை மே பிரஜாச்சந்தவாதே கேன கதாக்கரண்ணே நமுத் மங் எத்தன் டேண்ட கேமதி நே மம ஹெபை கியன்னே மே கட்டிய மே பலாத் பாலன மெத்துவர்ணே கால் தம்பத்தேக்காய் ஏவகையும் பலாத் சபா மெத்துவர்ணே கால் தம்பத்தேக்காய் தென் பலாத் சபா மெத்துவர்ணே அவருது பாகின் தியன்னு தியண்டோனே கீழா தீனோனா கரு சபாபத்துமணி தோர ஏ ஏ பலாத் சபா மெத்துவர்ணே கால் தானக்கின் ஏ பரமாதிபத்தி உதுராகன நெத் ரஜய ஏ அனிவாரியம் உதுராகன திபினவா தோர மேக தனகன தனகன தமா எதா ஜனாதிபதி மே ஜனதா விமுக்தி பெருமுனே ஏ மந்திரிவரு எதா அத் அத இஸ்ஸே இது ஏனிசா மே மங்கித்தன்னே மெதன் எதிர் ஏக வேலா கதாவாக கீனேக்கா அனிக் வேலாவே அனிக் கதாவாக கீனேக்கே கிசும வெதகாத்கமாக்னே மங்கி தண்ணி சீலுது நாம் தண்ணா மே ஜனதா விமுக்தி பெருமுனா அது காத் காத்தெக்கது எவிதின்னே கீனேக்க ஹெபை கெசே வேதாத் தரு மூலாசிதாருடு மந்திரி துமதி மெம வேஷிஷ்ய கேன கதா கரணோட மம யாம்சி விஜயகர சத்துட்டு வேணவா ஜனாதிபத்துமாகே தித்தின வேஷிஷ்ய ஏ முதல் வெடிகரலா திபேனா பில்லியன 9.98 துணா திபிலா திபேனா வெங்கல்லா திபேனா மே ஜனாதிபதி ஜனாதிபதி கெனெக்ட லபிச்ச வெடிம முதல் பிரமாணம் தான் உங்க வேலாவட்ட கீனோன மஹிந்த ராஜபக்ச ஜனாதிபத்துமாக காலே மெச்சர் முதல் பிரமாணம் ஜனாதிபதி ஜனாதிபதி ஹம்புனா கீனக தான் மேக தமா லபில தீன வெடிம பிரமாணம் 1915 ஏ மஹிந்த ராஜபக்ச ஜனாதிபத்துமா இதிரிபத் கரப்பு ஆயவாயதி ஏ ஜனாதிபதி வேஷிஷ்யே திபுனே பில்லியன 9.59 நமுத் மே வேஷிஷ்யே பில்லியன 9 නමයි 8යි 3ක් තිබිලා තිබෙනවා. ඒ වගේම අගමැතිතුමාට ලැබිලා තිබෙන වැශිෂ්‍යයත් වැඩිම මුදල් ප්‍රමාණයක් තමයි අගමැති කෙනෙක්ට වැඩිලා තිබෙන්නේ ප්‍රතිශතයක් හැටියට බැලුවත් ඒත් වැඩිම මුදල් ප්‍රමාණයක් තමයි ලැබිලා තිබෙන්නේ. ඉතින් මං සතුටු වෙන්නේ මොකද ඇත්ත වශයෙන්ම ඒ ලක්ෂ 60 62ක් ඒ ජනාධිපතිතුමාට ඡන්ද දුන්නේ ඒ යම්කිසි විදිහ ඒ බලතල ක්‍රියාත්මක කරන්න. එහෙම නැත්නම් ඒ බලතල තියාගෙන ඉන්න එකේ කිසිම වැඩක් නැහැ. ඉතින් මං හිතන්නේ මේ මුදල් ප්‍රමාණය ජනාධිපතිතුමාට දෙන එක හුඟක් හොඳයි කියලා තමයි මම මේ අවස්ථාවේදී විශ්වාස කරන්නේ. හැබැයි මෙතනදී ගැටලුව තිබෙන්නේ දැන් අපි සෞඛ්‍යයට වෙන් කරලා තිබෙන මුදල් ප්‍රමාණයත් ඒ වගේම අපේ අධ්‍යාපනයට වෙන් කරලා තිබෙන මුදල් ප්‍රමාණයත් මෙතනදී ලොකු වෙනසක් වෙලා නැහැ. දැන් අපි ගත්තොත් එහෙම ජනාධිපතිතුමාගේ මේ මුදල් ප්‍රමාණය 2016 දී බිලියන 2.392ක්. ඒ වගේම ගිය අවුරුද්දේදී බිලියන 6.452ක්. ඒ කියන්නේ 100 264ක වර්ධනයක්. ඒ වගේම ගිය අවුරුද්දේ ඉඳන් මේ අවුරුද්දට 154ක වර්ධනයක්. ඒ වගේම අපි 2016 ඉඳන් 2018 දී අප බැලුවොත් එහෙම 100 417ක 4 ගුණයකින් වැඩි වෙලා තිබෙනවා. ඒ හැබැයි දැන් සෞඛ්‍යයට වෙන් කරලා තියෙන මුදල් ප්‍රමාණය කීයද? 2016 දී මිලියන බිලියන 178ක්. ඒ වගේම ගිය අවුරුද්දේ බිලියන 160ක්. දැන් මේ අවුරුද්දේ බිලියන 174ක්. එතකොට යම්කිසි විදිහකට මේ සෞඛ්‍ය වලට තියෙන මුදල් ප්‍රමාණය ඒ මට්ටමටම තිබෙනවා කියන එක තමයි අපිට කියන්න තිබෙන්නේ. ඒ වගේම අධ්‍යාපනයට වෙන් කරලා තිබෙන මුදල් ප්‍රමාණය. දැන් 2016 දී බිලියන 102ක්. සමාවෙන් 2016 දී බිලියන 186ක්. ඊන් පස්සේ අපි කවුරුත් දැක්කා අර ගිය අවුරුද්දේ 186ක් අර අපේ රවි කරුණානායක මහත්මයා ආසියාවේ හොඳම මුදල් ඇමතිතුමා ඒ අර ගණිත ජිල් මාට් එකක් දාලා තමයි 186 දැම්මේ. ඊන් පස්සේ ගිය අවුරුද්දේ ඒක අඩු කරන්න වුණා බිලියන 77කට. ඒ වගේ මේ අවුරුද්දේදී ඒක බිලියන 102කට වැඩි කරන්න වෙලා තිබෙනවා. ඉතින් මං යම්කිසි වර්ධනයක් තිබෙනවා. ඉතින් ඒකට අපි සතුටු වෙනවා. ඉතින් මං හිතන්නේ ඒ වගේම අපේ ස්වාධීන කොමිෂන් සභාවලටත් ඒ මුදල් වැඩි කරන එක මං හුඟක් දුරට සතුටු වෙනවා. මොකද ඇත්ත වශයෙන්ම මේ ප්‍රජාතන්ත්‍රවාදී සමාජයක මේ ස්වාධීන කොමිෂන් සභාව කියන්නේ ඒ ප්‍රජාතන්ත්‍රවාදී දොරට පාළුව කියලා තමයි මං විශ්වාස කරන්නේ. මොකද යම්කිසි විදිහකට මේ ප්‍රජාතන්ත්‍රවාදීට හානියක් තිබෙනවා නම් විශේෂයෙන්ම මේ කොමිෂන් සභා හරහා තමයි යම්කිසි විදිහකට මේ ප්‍රජාතන්ත්‍රවාදී ආරක්ෂා කරා ගන්න පුළුවන් වන්නේ. ඉතින් මං හිතන්නේ මේ කොමිෂන් සභාවලට විශේෂයෙන්ම මුදල් වැඩි කරන්න උවමනාවක් තිබෙනවා. නැත්නම් මේ කොමිෂන් සභාවලටත් එක එක ආයතන වලින් මේ ට්‍රේනින් දෙන්නම් අර්ථ දෙන්නම් මේක දෙන්නම් කියලා යම්කිසි විදිහකට ඒ කට්ටිය ඇතුල් වෙලා ඒ කට්ටියගේ අනික් කණ්ඩායම් මේ කට්ටියට අවශ්‍ය විදිහට මෙතනදී මෙහෙවන්න උත්සාහයක් තිබෙනවා. දැන් මම හිතන්නේ මං හිතන්නේ මූලස දරුඩු මන්ත්‍රීතුමදී ඊයේදී අපිට අහන්න ලැබුණා අර කෝප් කමිටුවේ සමාජිකයෝ 5 දෙනෙක් ඒ දුරකථන වලින් හුවමාරු කරලා තිබෙනවා කියන එක. ඉතින් මේ කෝප් කමිටුවේ වගේම ඉතින් මං හිතන්නේ කොමිෂන් සභාව වලිනුත් මේ වගේ ඒ බලපෑම් එන්න තිබෙනවා. දැන් මට මම දන්නවා ජේ.ආර්. ජයවර්ධන මහත්මයා මේ පාර්ලිමේන්තුව හදනකොට 80 ගණන් වල ජේ.ආර්. ජයවර්ධන මහත්මයා සතයක්වත් ණයක්වත් ගත්තේ නැහැ. ඇයි ණයක් ගත්තේ නැත්තේ? ඒ ණයක් ගත්තේ නැත්තේ ඒ පාර්ලිමේන්තුවේදී පාර්ලිමේන්තුවේ තියෙන ස්වාධීනත්වය යම්කිසි විදිහකට ආරක්ෂා කරා ගන්න ඕනේ කියන එක තමයි කියන්නේ. මෙතනදී සුමන්දිරම් මන්ත්‍රීතුමා මට කිව්වා හරි පාර්ලිමේන්තුවේ ණයක් ගත්තේ නැති වුණාට සුප්‍රීම සාවිර ණයක් අරගෙන තිබෙනවා කියන එක. ඉතින් ඒක වෙනම කතාවක්. හැබැයි මම හිතන්නේ මේ වගේ ආයතන පාර්ලිමේන්තුව වගේ ආයතන ඒ වගේම ස්වාධීන කොමිෂන් සභාව වගේ ආයතන යම්කිසි විදිහකට අපි ආරක්ෂා කරන්න කටයුතු කරන්න ඕනේ කියන එක තමයි මම විශ්වාස කරන්නේ. මාවත් ගරු මූලස දරුඩු මන්ත්‍රීතුමා දිත් ගරු කතානායකතුමා දාලා තිබෙනවා ඒ කරු කතානායකතුමාගේ ඇඩ්වයිසරි කමිටුවක් තිබෙනවා. ඒ එක එක ඩෝන ආයතන නැත්නම් මේ පාර්ලිමේන්තුවට උදව් කරන අනික් ඔය ඩෝන ආයතනත් ඒ ගනුදෙනු කරන එකට. ඉතින් මම ගරු කතානායකතුමාට ලිඛිතව දුන්නා මේකෙන් සමහර ආයතන පිළිබඳව දැන් කිසි පැහැදීමක් නැහැ. ඒක ඩිමොක්‍රටික් ඉන්ක් කියලා ආයතනයක් තිබෙනවා. ඒක ඉන්ටර්නෙට් එකේ මේ ආයතන ගැන අපි කියවොත් එහෙම දන්නවා එක එක රටවල් වල එක එක ක්‍රමන්තන කරලා තිබෙනවා. ඒ වගේම මෙතනදී අර USA ආයතනයක් තිබෙනවා. ඒ ආයතනෙත් ගිය සුමානේ ඒ රැස්වීම පවත්වනකොට ඒ ආයතනය නියෝජනය කරපු ඒ කාන්තාව කිව්වා මාධ්‍ය සාකච්ඡාවක් හද සංවිධානය කරලා තිබෙනවා කියලා. ජයම්පති අපේ ජයම්පති ජයම්පති වික්‍රමරත්න මහතාට මේ ව්‍යවස්ථාව පිළිබඳව මේ මාධ්‍ය ආයතනවලට පැහැදිලි කිරීමක් කරන්න. මේකෙන් යම්කිසි විදිහකට මතයක් වෙනස් කිරීමක් නෙමෙයිද කරන්න හදන්නේ? ඒකට USA ආයතනයට ඇයි මේ ජයම්පති වික්‍රමනාත් මහත්මයාව දාන්නේ මේ ගිහිල්ලා ඒ මාධ්‍ය ආයතන වලට මේ විවස්ථාවක් ගැන පැහැදිලි කිරීම? එතකොට අපි කවුරුත් දන්නවා ජයම්පති වික්‍රමනාත් මහත්මයාගේ කොයි වගේ මතද තිබෙන්නේ කියන එක. එතුමා ෆෙඩරල් වාදයක් කියන එක අපි කවුරුත් දන්නවා. එතකොට දැන් USA ආයතනයේ මෙතුමාට ඊපස්සේ මේ මාධ්‍යවේදීන් එක්ක යම්කිසි සාකච්ඡාවක් සංවිධානය කරනවා නම් එතකොට මං හිතන්නේ මීට ප්‍රතිවිරුද්ධ මතවාදයක් තිබෙන කට්ටියටත් ඒ අවස්ථාව දෙන්න උවමනාවක් තිබෙනවා. අපි ගත්තොත් එහෙම කවුරු හරි මීට ප්‍රතිවිරුද්ධ මතවාදයක් තිබෙන ඒ දේශපාලනඥයෙක් එහෙම නැත්නම් ඒ නීතිඥයෙක්ව දුන්නා නම් තමයි ඒක සාධාරණ වන්නේ කියන එක තමයි මම විශ්වාස කරන්නේ. මනෝහර සිල්වා මහත්තයා දැම්ම නම් ජයම්පති වික්‍රමරත්න මහත්මයාත් එක්ක එතකොට යම්කිසි විදිහකට මීට වඩා යම්කිසි විදිහකට ඒක සාධාරණයක් වෙනවා කියන එක තමයි මම මේ අවස්ථාවේදී කියන්න තිබෙන්නේ. ඒ වගේම කරු මුලස දරුඩු මන්ත්‍රීතුමනි මේ අයවැය දිහා බැලුවොත් එහෙම අපිට පැහැදිලිව පේනවා මේ අයවැය නියෝ ලිබරල් අයවැය කියන එක. මේක මම විතරක් නෙවෙයි කියන්නේ, මම මට ඉස්සෙල්ලා කතා කරපු කතික කීප දෙනෙක් මේ නියෝ ලිබරල් අයවැය කියලා මෙතනදී අදහස් ඉදිරිපත් කරා. ඒ වගේම මේ නියෝ ලිබරල් අයවැයකදී මොකද්ද මූලිකව ඉෂ්ට කරන්න හදන්නේ කියන එකත් අපි බලන්න ඕනේ. මෙතනදී මේ යම්කිසි විදිහකට මේ බටහිරවාදයක් තමයි මේ කට්ටිය කරන්න හදන්නේ. මේ අපිට බටහිර ඒ ආකල්ප ඇති කරන්න මේ කට්ටිය උත්සාහයක් තිබෙනවා. ඒ වගේම බටහිර ආයතන අපිට ස්ථාපිත කරන්න කියලා කියනවා. මේ මොනවද මේ බටහිර ආයතන කියන්නේ? බටහිර ආයතන කියලා කියන්නේ වෙළඳ පොළවල්. ඒ වගේම බටහිර ඉලක්ක වලට අපිට යන්න කියලා කියනවා. මොනවද මේ බටහිර ඉලක්ක? මේ කන්සම්ෂන්, එහෙම නැත්නම් පාරිභෝජනය තමයි මේ බටහිර ඉලක්ක. ඒ වගේම බටහිර සංස්කෘතියක් අපිට ඇති කර ගන්න කියලා කියනවා. බටහිර සංස්කෘතිය මොකද්ද? මේ බඩුවල වටිනාකමක් තිබෙන බඩුවලට වටිනාකම දෙන සංස්කෘතියක් තමයි මේ බටහිර හදන්නේ. එතකොට මම හිතන්නේ මේ වගේ නියෝ ලිබරල් ආර්ථිකයකට අපේ රට තාම සුදුසු නැහැ කියන එක තමයි මම විශ්වාස කරන්නේ. දැන් අපි මේ අයවැයේදී ගරු මූලස දරුඩු මන්ත්‍රීතුමනි දැන් පෙරට හරි ඔක්කොම සම්පූර්ණයෙන්ම ඉවත් කරා. ඉලතන් ඉවත් කරන්න හදනවා කියලා බලනවා. දැන් පැරාටරිස් යම්කිසි විදිහකට අපේ දේශීය ආයෝජකව ආරක්ෂා කරගන්න ඒ පැරාටරිස් තියෙන්න ඕනේ කියන එක තමයි මම විශ්වාස කරන්නේ. ඒ වගේම කරු මූලස අරුඩ මන්ත්‍රීතුමනි දැන් මේ විශේෂයෙන්ම අපේ කොමිෂන් සභාවවලට දැන් අපේ අර අපේ කොමිෂන් සභාවවලට යම්කිසි විදිහකට ඒ කට්ටියට ආරක්ෂාවක් දෙන්න ඕනේ. මොකද විශේෂයෙන්ම ඒ විදේශ පුහුණු වරහා යම්කිසි විදිහකට මේ කොමිෂන් සභාවවල තිබෙන ඒ ස්වාධීනත්වය ඒක ඉවත් කරගන්න කටයුතු කරන්න පුළුවන් කියලා අපි දන්නවා. දැන් අපි දන්නවා මේ වගේ දේවල් ලෝකේ ඕන තරම් වෙලා තිබෙනවා. 1950 ගණන්වල Congress for Cultural Freedom CCF කියලා ඒ ඇමරිකාවේ ආයතනයක් තිබුණා. ඒ ආයතනය හරහා ඒ බටහිර යුරෝපයේ ඒ කට්ටිය වෙනම ව්‍යාපාරයක් ගියා යම්කිසි විදිහකට ඒ බටහිර යුරෝපයේ තියෙන ඒ හිත් දිනා ගන්න. මේකෙන් මොකද්ද කරේ? ඒ කට්ටිය එක එක පත්‍ර ඒ කට්ටිය එක්ක සම්බන්ධ වුණා, එක එක මැගසින්ස් එක්ක සම්බන්ධ වුණා, එක එක දේශපාලනඥයොත් එක්ක මෙව වුණා. ඔය නිව් ලීඩර් කියන පත්‍රේ, ඒ වගේම අප්‍රිකන් රිපෝර්ට් කියන පත්‍රේ, ඊස්ට් යුරෝප් කියන පත්‍රේ, ඇට්ලෑන් කියන පත්‍රේ, ඒ වගේ සම්බන්ධ වුණා. ඒ වගේම එක එක සංවිධාන News Organization in Germany කියන ඒ සංවිධානයේ DENA කියන ඒ ජර්මනියේ ඒ නිවුස් ඒ සංවිධානයේ International Association of Writers කියන ඒ ප්‍රංශයේ තිබිච්ච ඒ සංවිධානයේ මේ සංවිධාන වලට මුදල් දීලා තමයි ඒ කට්ටියට යම්කිසි විදිහකට ඒ කරන්න ඕන දේ කරේ. මාධ්‍ය වේදින්ට ජර්මනියේ Axel Springer කියලා කෝටිපතියෙක් හිටියා. එතුමාට විශාල ඒ මාධ්‍ය ආයතන ප්‍රමාණයක් තිබුණා. එතුමා මේ විශේෂයෙන්ම ඔය හනික් බටීර විශේෂයෙන්ම ඔය CIA ආයතනත් එක්ක වැඩ කළා තමයි ඒ කට්ටියට අවශ්‍ය අරමුණට ගියේ. ඉතින් ඒ වගේ මට යම්කිසි විදිහකට සැකයක් තියෙනවා අපේ කොමිෂන් සභා ඔල කට්ටියටත් ගිහිල්ලා බටීර රටවල් වලට ගිහිල්ලා ඒ ගිහිල්ලා පුහුණුවකට ලබා ගන්න පුළුවන් වුණොත් එහෙම ඒකට යම්කිසි විදිහකට මේ කට්ටියවත් ඒ ග්‍රහණයට ගන්න පුළුවන් කියලා. දැන් අර අලුත් ව්‍යවස්ථාවේදී එක යෝජනාවක් තිබුණා අපේ ශ්‍රේෂ්ඨාධිකරණයේ ඉන්න විනිසුරුවරුන්ටත් ගිහිල්ලා පිටරට ඒ කට්ටියට මේ පුහුණුවක් ලබා ගන්න කියලා. දැන් ශ්‍රේෂ්ඨාධිකරණයේ ඉන්න විනිශ්චයවරයෙක්ට මොකටද පුහුණුවක් ලබා ගන්න ඕනේ කියන එක තමයි අපි මෙතනදී ප්‍රශ්න කරන්න උවමනාවක් තිබෙන්නේ. ඉතින් මම හිතන්නේ අද යථාර්ථය මොකක්ද කියන එක අපි කවුරුත් දන්නවා. අද ආර්ථික වශයෙන් මම හිතන්නේ අපේ මේ එක්සත් ජාතික පක්ෂයේ ඉන්න ආණ්ඩුවේ පක්ෂයේ ඉන්න මන්ත්‍රීවරු මොනවා කිව්වත් අපි දන්නවා අද විශාල ගරා වැටීමක් තිබෙනවා කියලා. ඒක මේක අපි විතරක් නෙමෙයි කියන්නේ. අද ජාත්‍යන්තර දාර්ශක දියා බැලුවොත් එහෙම හැම දාර්ශකයක්ම මේකේ පසුබෑමකට ලක් වෙලා වෙලා තිබෙනවා. අපි ගත්තොත් එහෙම world competitive index එක දිහා බැලුවොත් මේක අපේ විශාල පසුබෑමකට ලක් වෙලා තිබෙනවා. අද බංගලිදේශයේ නේපාලයේ ඒ වගේ රටවල් දැන් අපිව පසුබෑමකට පත් කරමින් ඉදිරියට ගිහිල්ලා තිබෙනවා. ඒ වගේම අපි දැන් මේ නීති ආධිපත්‍ය ගැන කතා කරනවා. දැන් world justice project එකෙන් ඉදිරියේදී මේ rule of law index කියන කියන ඒ දර්ශකේ දිහා බැලුවොත් එහෙම ඒ දර්ශකිනුත් අපේ පසුබෑමකට ලක් වෙලා තිබෙනවා. ඒ වගේම දැන් මේ corruption index මේ transparency international එකෙන් නිකුත් කරන corruption index එක දිහා බැලුවොත් එහෙම මේ අවුරුදු දෙක තුනෙදී විශාල පසුබෑමකට ලක් වෙලා තිබෙනවා. ඒකෝල අපිට පැහැදිලි මේ ආණ්ඩුවේ මේ කොච්චර ලස්සනට අපේ මේ മന്ത്രിවරු විග්‍රහ කරත් මේ ආණ්ඩුව මේ රජයේ ඒ වගේම මේ රට යම්කිසි විදිහකට මේ රජය තුලින් පසුබෑමකට ලක් වෙලා තිබෙනවා. ඉතින් එහෙමනම් අද එක්සත් ජාතික පක්ෂයේ ඉන්න മന്ത്രിවරුන්ටත් ඒ වගේම ශ්‍රී ලංකා නිදහස් පක්ෂයේ මෙම ආණ්ඩුවට සහයෝගය දෙන മന്ത്രിවරුන්ටත් ඒ කල්පනා කරන්න වෙනවා මේ ආණ්ඩුව ඉදිරියට ගෙනියන්න පුළුවන්ද කියලා. ඒ ජනතා අභිලාෂ දිනා ගන්නේ නැත්නම් මේ ආණ්ඩුව ඉදිරියට ගෙනියන්න පුළුවන්ද කියන එක මේ අවස්ථාවේදී කල්පනා කරන්න වෙනවා. ඒ නිසා කරු මූලාස්ධාරුඩු മന്ത്രിතුමනි මම හිතන්නේ මේක තීරණාත්මක මොහොතකට අපි ඇවිත් තිබෙන්නේ අද යම්කිසි විදිහකට ඒ විදේශ බලපෑම් එක එක අන්දමින් අද රටේ තිබෙනවා. ඉතින් මම හිතන්නේ ගරු මූලස්ධාරු අරුණ മന്ത്രിතුමනි අපි යථාර්ථයකට මුහුණ දෙන්න උවමනාවක් තිබෙනවා. මේ කට්ටිය කොච්චර ලස්සන වචන වලින් දැම්මත් අද පොල් ගෙඩියක් රුපියල් 100ට යනකොට හාල් රුපියල් 109ට 110කට යනකොට අපිට පැහැදිලිව කියන්න පුළුවන් මේ ආණ්ඩුව මේ ජනතා අභිලාෂ දිනාගත්ත ආණ්ඩුවක් නෙවෙයි කියන එක.
විනාඩි දෙකක් තියෙනවා ඔබතුමාට තව.
ඉසුති. ඒ වගේම කරු මූලස්ධාරු മന്ത്രിතුමනි දූෂණය ගැන කතා කරොත් එහෙම අද මං හිතන්නේ කවදාක්වත් තිබිච්ච නැති දූෂණයක් තිබෙනවා. දැන් මං හිතන්නේ අද මේ මෑතකදී හෙලිදරව් වෙච්ච අර ෆෝන් වාර්තා වලින් ඉදිරියේදී අපිට තවත් කාරණා දැනගන්න පුළුවන් වෙනවා. නමුත් මං හිතනවා ඒ മന്ത്രിවරුන්ට වගකීමක් තිබෙනවා. විශේෂයෙන් මේ කෝප් කමිටුවේ හිටපු ඒ නම් යෝජනා වෙච්ච മന്ത്രിවරු පස් දෙනෙක් ඉන්නවා. ඒ පස් දෙනාගෙන් තුන් දෙනෙක් නීතිඥවරු. ඉතින් ඒ නීතිඥවරුන්ට වගකීමක් තියෙනවා. විශේෂයෙන්ම මෙතනදී අනිවාර්ය conflict of interest. මේ කෝප් කමිටුවේ වැඩ කරනකොට ඒ කට්ටිය දන්නවා. ඒක ඒ කමිටුවේ ඉන්න වෙලාවේ ඒ ඔරිජිනලෝසියස් එක කතා කරන්න බෑ කියලා. නමුත් මේ කට්ටිය කතා කරා. මේ එක වතාවක් නෙවෙයි. සමහර කට්ටිය මේ කෝප් කමිටුවේ තීරණයක් කතා කරලා තිබෙනවා. ඒ වගේම කරු මුලස්සදාරුඩු മന്ത്രിතුමනි නීතිය පැත්තෙන් බැලුවොත් එහෙම ඒ කවුරු හරි පාර්ලිමේන්තු මන්ත්‍රී කෙනෙක්ට කාර්යක සභාවක ඉන්න පාර්ලිමේන්තු මන්ත්‍රී කෙනෙක්ට මොකක් හරි බලපෑම කරන්න හදුවොත් එහෙම මම කියන්නේ අවුරුද්දක හිරදඩුවමක් දෙන්න ඕනේ. ඉතින් කියලා තිබෙනවා. ඉතින් ඒ නිසා මෙතනදී මේ മന്ത്രിවරු දැනදැන තමා ඊපස්සේ මේ අර්ජුන ඇලෝසියස් එක්ක මේ ගනුදෙනු තිබුණේ. ඉතින් මේකෙන් පේනවා අද කොච්චර ගරා වැටීමක් තිබෙනවද කියලා අද ප්‍රජාතන්ත්‍රවාදීය. මෙතනදී 225ක් එනවා. නමුත් මේ 225 න් මොකද්ද කරන්නේ? සමහර කට්ටියක් එක එක ලොකු බිස්නස් කරන කට්ටියගේ පොකට් එකේ ඉන්නේ. අපි දන්නවා සමහර කට්ටිය ඔය එක එක මාධ්‍ය ආයතන වල පොකට් එකේ ඉන්නේ. සමහර කට්ටිය මොකක් හරි කතා කරොත් ඒක හැමදාම ටීවී එකේ වැටෙනවා. ඉතින් මං හිතන්නේ අපි මෙතනදී ප්‍රශ්න කරන්න උවමනාවක් තිබෙනවා. අද ඇත්ත වශයෙන්ම මේ වගේ මේ හරි ප්‍රජාතන්ත්‍රවාදයක් ලංකාවේ තිබෙනවාද කියන එක. ඉතින් මොකෝ අපිට පේන්නේ මේකෙන් ඒ යම්කිසි කණ්ඩායමක් විතරයි මේකෙන් මේ ප්‍රතිලාභ ලබා ගන්න කියන එක තමයි අපිට පේන්නේ. ඉතින් කෙසේ වෙතත් ගරු මූලස්ධාරු අරුණ മന്ത്രിතුමනි මම මීට වඩා දීර්ඝ ලෙස කතා කරන්න බලාපොරොත්තු වෙන්නේ නැහැ. අද මෙම ඒ වගේ මම රජයේ ඉන්න മന്ത്രിවරුන්ටත් නියතමානි වෙන්න කියනවා. මොකද මහින්ද රාජපක්ෂ ජනාධිපතිතුමාගේ ඒ අයවැය බිලියන 9.4ක් යනකොට මේ කට්ටිය ඔක්කොම කෑ ගැහුවා. අද මෛත්‍රීපාල සිරිසේන ජනාධිපතිතුමාගේ අයවැය 9.99කට ගිහිල්ලා තිබෙනවා. ඒ වගේ මම හිතන්නේ මෙතනදී තවත් දේවල් ගැන කතා කරන්න තිබෙනවා. අර තවත් වාර්තා වෙලා තිබෙනවා මේ යුදනවක් ගේන්න හදනවා කියලා බිලියන 20කට. ඒවල අපි ප්‍රතිනිධි ප්‍රශ්න කරන්න ඕනේ ඇයි මේ බිලියන 20ක යුදනවක් ගේන්නේ කියලා. අර මත්තල එයාපෝර්ට් එක හදන්නම ගියේ බිලියන 27යි. මේ අවුරුදු 10ක පරණ යුදහම මොකද මේ අපි ගිහිල්ලා මේ ඉන්දියාව ආක්‍රමණය කරන්න නැත්නම් මාලදිව ආක්‍රමණය කරන්නද මේ යුදනවක් ගේන්නේ? ඉතින් අපි ප්‍රශ්න කරන්න ඕනේ ඇයි මේ වගේ ආයෝජන ගන්න කියන එක. මෙතනදී කාගේ තීන්දුව වුණත් ඉතින් කෙසේ වෙතත් ගරු මූලස්ධාරු മന്ത്രിතුමනි මට විනාඩි 17ක් වගේ කාලයක් දීපේකට මම ස්තුති කරමි. මගේ වචන සල්ප මන්නිම කරනවා.
බොහොම ස්තුතියි. Honorable Vielendran, you have 18 minutes.
கௌரவ சபைக்கு தலைமை தாங்கும் உறுப்பினர்களே, 2018 வரவு செலவு திட்டத்தினுடைய ஒதுக்கீட்டு சட்டம் மூலம் குழுநிலை நிகழ்ச்சி நிரலிலே பேச கிடைத்த வாய்ப்புக்கு முதற்கண் எனது நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்று இந்த நாட்டிலே ஒரு உயரிய சபையாக இந்த பாராளுமன்றம் இருக்கின்றது. இந்த பாராளுமன்றம் நாட்டின் ஜனாதிபதி தொடக்கம் குறிப்பாக இந்த நாட்டின் ஜனாதிபதி யாருக்காக, இந்த நாட்டின் பிரதமர் யாருக்காக, இந்த நாட்டின் அமைச்சர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள், அரசு உயரதிகாரிகள், அரசு அதிகாரிகள் யாருக்காக என்ற ஒரு கேள்வியை நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களுக்குள்ளே கேட்டுக்கொள்ளும் பொழுது உண்மையிலே இந்த நாட்டு மக்களுக்காகத்தான் நாங்கள் எல்லோரும் இருக்கின்றோம். இந்த நாட்டு மக்கள் செலுத்துகின்றதான வரிப்பணத்திலே ஒரு சாதாரண அடிமட்ட ஏழையிலிருந்து ஒவ்வொருவரும் இந்த நாட்டுக்கு அவர்களுக்கு சேவை செய்வதற்காக வரி செலுத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த அடிப்படையிலே இந்த நாட்டில் மக்களுக்கான சேவை மயப்படுத்தல் என்பது சிறப்பாக செவ்வனே அந்த மக்களை சென்றடைய வேண்டும் என்பதற்காக இன்று நாம் எல்லோரும் இருக்கின்றோம். அரசாங்கத்தினுடைய சேவை மக்களுக்கு வினைத்திறன் மிக்கதாகவும் பயனுள்ளதாகவும் அது அவர்களை வேகமாக சென்றடைய வேண்டும் என்பதற்காகவும் அரசு சேவையை மேம்படுத்த வேண்டும் என்பதற்காகவும் பல்வேறு ஆணைக்குழுக்கள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன. இந்த ஆணைக்குழுக்களுக்கான கொடுப்பனவுகள் வழங்கப்படுகின்றன. இதற்கான அதிகாரிகள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். தேசிய போலீஸ் ஆணைக்குழு, நீதி சேவை ஆணைக்குழு, அரசாங்க சேவை ஆணைக்குழு, லஞ்ச ஊழல் தொடர்பான ஆணைக்குழு, மனித உரிமைகள் ஆணைக்குழு என்று பல்வேறுபட்ட ஆணைக்குழுக்களை நாங்கள் நியமித்திருக்கிறோம். இன்று அரசு சேவையை மேம்படுத்தி சாதாரண சாமானிய மக்களுக்கு அந்த சேவை பயனுள்ளதாக உச்ச பயனுள்ளதாக சென்றடைய வேண்டும் என்பதற்காகத்தான் இவை எல்லாமே ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றன. ஆனால் இந்த நாட்டிலே இருக்கின்ற ஆணைக்குழுக்கள் எடுத்துக்கொண்டால் சில ஆணைக்குழுக்கள் ஓரளவு செயற்படுகின்றன, சில ஆணைக்குழுக்கள் ஆமைவகத்திலே நகர்ந்து செல்கின்றன, சில ஆணைக்குழுக்கள் நித்திரை மயக்கத்தில் இருக்கின்றன, சில ஆணைக்குழுக்கள் குறிப்பாக அந்த லஞ்ச ஊழல் போன்ற ஆணைக்குழுக்கள் எல்லாம் நான் ஏற்கனவே கோமா நிலையிலே இருக்கின்றன, அதை விட மோசமான நிலையில்தான் இருக்கின்றன. இவ்வாறான நிலையில்தான் இத்தகைய ஆணைக்குழுக்களுடைய நிலைகளை நாங்கள் பிரித்து பார்க்க முடிகிறது. இன்று இந்த பாராளுமன்றத்திலே பணிபுரிகின்ற அரச ஊழியர்கள் எங்களை வரவேற்பு முதல் உணவு வழங்கும் இடம் முதல் அனைத்து இந்த பாராளுமன்ற வளாகத்துக்குள்ளே பணிபுரிகின்ற அரச ஊழியர்கள் தங்களுடைய சேவைகளை மிக சிறப்பாக வழங்கி கொண்டிருக்கிறார். தங்களுடைய பணிகளை கடமைகளை மிக சிறப்பாக ஆற்றிக் கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் அதை பார்த்து இங்கு பெருமைப்படுகின்றோம், மகிழ்ச்சி அடைகின்றோம். எந்த பாராளுமன்றத்துக்குள்ளே எந்த அலுவலகத்துக்கு சென்றாலும் எந்த இடத்துக்கு சென்றாலும் அங்கே எங்களுக்கு தெரிய வேலைகள் விரைவாக வேகமாக சிறப்பான முறையிலே ஆற்றப்படுகின்றன. இதே நிலைமை இந்த நாட்டிலே இருக்கின்ற ஏனைய அரச துறைகளிலே இவ்வாறான வேகமான முறையிலே பயனுள்ள முறையிலே நடைபெறுகின்றதா, அதை அந்த சாதாரண மக்கள் அனுபவிக்கிறார்களா என்பது கேள்விக்குள்ளான விடயம். ஒரு பிறப்பு சான்றிதழை எடுப்பதற்கு பலர் பல நாட்களாக அலைந்து திரிகின்ற நிலைமை இருக்கின்றன. ஒரு பிறப்பு சான்றிதழை, ஒரு காணி உரிமை பத்திரத்தை உடைய பதிவை பெற்றுக்கொள்வதற்கு லஞ்சம் கொடுக்கின்ற நிலைமை இருக்கின்றன. லஞ்சம் கொடுத்தால்தான் அவர்கள் ஒரு நாளிலே பெற்றுக்கொள்ள முடியும், இல்லாவிட்டால் அவர்கள் பல நாட்களாக பல மாதங்களாக அலைந்து திரிகின்ற நிலைமை இருக்கின்றன. அவை சாதாரண அடிமட்டத்தில் இருந்து இருக்கின்ற மக்கள் பல்வேறுபட்ட இன்னல்களை யாருமே மறக்க முடியாது. இங்கே பார்லமென்றத்துக்குள்ளே பல ஆணைக்குழுக்கள் தொடர்பான அதிகாரிகள் இப்பொழுது இந்த பேச்சை செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கும் தெரியும், இன்று ஒவ்வொரு துறைகளிலும் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் மக்கள் எந்த அளவுக்கு அந்த சேவையை பயனுள்ளதாக பெற்றுக் கொள்கிறார்கள். பலர் கிராமத்தில் இருந்து நகர்ப்புற அரசு திணைக்களங்களுக்கு வந்து பல தாய்மார் பல நாட்கள் அலைந்து ஒரு அரசு சேவையை பெற்றுக்கொள்வதற்கு முடியாத கட்டத்திலே லஞ்சம் வழங்கி தான் அந்த சேவையை பெற்றுக் கொள்கின்ற நிலைமை இன்னும் இருக்கின்றது. கௌரவ உறுப்பினர் அவர்களே, நீங்கள் ஒரு மிக சிறப்பான பணியை ஒன்றை நீங்கள் தொடங்கினீர்கள். அதாவது இந்த நாட்டில் வீதிகள் போடப்படுகின்றன, பாலங்கள் போடப்படுகின்றன, கட்டடங்கள் கட்டப்படுகின்றன, பல அபிவிருத்தி சார்ந்த வேலைகளுக்கான நிதிகள் ஒதுக்கப்பட்டு அந்த வேலை திட்டங்கள் நடக்கின்றன. ஆனால் அந்த வேலை திட்டங்கள் சரியாக உரிய முறையிலே நடைபெறுகின்றா என்பதை பார்ப்பதற்கு உங்களுடைய தலைமையிலே தாங்கள் கூடி நீங்கள் எல்லோரையும் அழைத்து ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கிற மக்கள்களை அழைத்து அவ்வாறான ஒரு குழு ஒன்றை நீங்கள் நியமிக்கிற நடவடிக்கைகளை மேற்கொண்டீர்கள். அது மிக முக்கியமானது, அது தேவையானது. காரணம், இன்று கிராமங்களிலே போடப்பட்டிருக்கின்றதான கிராமிய வீதிகள் போடப்பட்டு கான்கிரீட் வீதிகள், தார் வீதிகள், இந்த நல்லாட்சியிலே போடப்பட்ட வீதிகள் சரியாக 2 மாதத்துக்குள்ளே அந்த வீதிகள் உடைக்கப்பட்டிருக்கின்றன. இவ்வாறான நிலைமை இன்று சாதாரண அடிமட்டத்தில் இருந்து நடந்து கொண்டிருக்கின்றன. ஏனென்றால் இந்த ஆணைக்குழுக்கள் மிக சிறப்பான முறையிலே வேகமான முறையிலே விழிப்பாக இருந்து கொண்டு செயற்பட்டால் நிச்சயமாக அடிமட்டத்தில் இருந்து ஆரம்பிக்கின்ற இந்த ஊழல் மோசடி நிச்சயமாக உயர்மட்டம் வரை வராது. இந்த எல்லா துறைகளிலும் எல்லா மட்டங்களிலும் மலிந்து போயிருக்கின்றன. இதனால் உண்மையிலே பாதிக்கப்படுகின்றவர்கள் இந்த நாட்டினுடைய சாதாரண மக்கள். அவர்கள் தான் கூடுதலான பாதிப்பை நாளுக்கு நாள் சந்திக்கின்றார்கள். ஆகவே ஆணைக்குழுக்களுக்கும் உரிய முறையிலான தலையீடு இன்றிய எந்த தலையீடுமின்றிய சுதந்திரமாக இந்த ஆணைக்குழுக்கள் செயற்படக்கூடிய வகையிலே உரிய வழிகளையும் இந்த நல்லாட்சி அரசு ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். மிக சிறப்பான வினைத்திறன் மிக்க ஆணைக்குழுக்கள் சார்ந்த அதிகாரிகளை நாங்கள் அறிவோம். அவர்கள் சுதந்திரமாகவும் காத்திரபூர்வமாகவும் இந்த நாட்டில் செயற்படுவதற்குரிய அனைத்து வசதிகளையும் இந்த நல்லாட்சி அரசு ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். அதில் தலையீடு இருக்கக்கூடாது. அதுபோன்று இன்று எல்லை நிர்ணய ஆணைக்குழு தொடர்பான இந்த விடயத்திலே குறிப்பாக இந்த நாட்டில் கிராமங்கள், அது இலங்கையில் இருக்கிற அனைத்து கிராமங்களும், இன்று எங்கள் பகுதியில் நாங்கள் அதை கூடுதலாக அந்த தாக்கத்தை பார்க்கின்றோம். மக்கள் இந்த பகுதிகளிலே குறிப்பாக கிராம பகுதிகளிலே அவர்கள் காடு வெட்டி வயலாக்கி காடுகளை வெட்டி அதிலே அவர்கள் வீடுகள் கட்டி வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த சூழலிலே இப்பொழுது வன இலாகா, வனஜீவராசிகள், தொல்பொருள் திணைக்களம், மகாவலி என்ற அடிப்படையிலே அந்த மக்களுடைய காணிகளை கையகப்படுத்துகின்ற வேலை திட்டங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. குறிப்பாக நான் பிரதித்துவப்படுத்துகின்ற எனது மட்டக்களப்பு மாவட்டத்திலே வன இலாகா, வனஜீவராசிகள், தொல்பொருள், மகாவலி என்ற அடிப்படையிலே அங்கிருக்கின்ற மட்டக்களப்பு, அம்பாறை, திருவண்ணாமலை போன்ற இடங்களிலே இது பாரிய பிரச்சனையாக இருக்கின்றது. சிங்கள மக்கள், தமிழ் மக்கள், முஸ்லீம் மக்கள் இதிலே பாதிக்கப்படுகின்றனர். அவர்களுடைய வீடுகளை சுற்றி வீடுகளுக்கு அப்பால், வீடுகளை உள்ளே வைத்து அப்பால் வன இலாகாக்குரிய நிலம் என அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்றன, வனஜீவராசிகளுக்குரிய இடம் என அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்றன. பலர் இந்த இடங்களை விட்டு வெளியேற வேண்டும் என்று சொல்லப்படுகின்றன. 30-40 வருடங்களாக அந்த மக்கள் அந்த பகுதிகளிலே குடியேறி அந்த பகுதியை பயிருள்ள இடமாக மாற்றி சிலர் அந்த இடங்களிலே வீடு கட்டி வாழுகின்ற சாதாரண மக்கள். அவ இந்த எல்லை நிர்ணயம் தொடர்பான விடயத்திலே இவ்வாறான திணைக்களங்களுடைய நடவடிக்கைகள் உண்மையிலே அவை வனஜீவராசிகள் வன திணைக்களத்துக்குரிய தொல்பொருளுக்குரிய இடமா இருந்தாலும் அது மக்கள் நலனை மையப்படுத்தி சட்டத்துக்கு சட்டத்தை நாங்கள் நடைமுறைப்படுத்தும் போது சட்டமும் மனிதனுக்காகத்தான், அவர்களை பாதிக்காத வகையிலே அவர்களுடைய இயல்பு வாழ்க்கையை பாதிக்காத வகையிலே இந்த எல்லைகள் இடப்பட வேண்டும். இதனால் இன்று பல பிரச்சனைகள், இன்று கூட மட்டக்களப்பிலே பண்ணையாளர்கள் காலகாலமாக பரம்பரை பரம்பரையாக மாடு கால்நடைகளை வைத்து வாழுகின்ற பண்ணையாளர்களை மேசக்கல் மாதவன மயிலத்தினமடு என்று சொல்லப்படுகின்ற இடங்களிலே கிட்டத்தட்ட 150,000 மேற்பட்ட கால்நடைகளை கொண்ட பண்ணையாளர்கள் அந்த இடத்தை விட்டு வெளியேற வேண்டும் என்று சொல்லப்படுகிறார். அவருடைய கால்நடைகள் கொல்லப்பட்டிருக்கின்றன. பல அச்சுறுத்தல்கள் இந்த அதிகாரிகளால் விடப்படுகிறது. உடனடியாக அவர்கள் அந்த இடத்தை விட்டு அப்புறப்படுத்தப்பட வேண்டும், போக வேண்டும் என்று சொல்கிறார். ஆகவே அவர்கள் இந்த கால்நடைகளை வைத்து தங்களுடைய ஜீவியத்தை நடத்துகின்ற சாதாரண மக்கள், நாங்கள் இந்த நாட்டிலே விவசாயத்தை மேம்படுத்த வேண்டும், கால்நடை மேம்படுத்த வேண்டும் என்று சொல்லுகின்றோம். ஆகவே அந்த இடத்திலே அவர்கள் சொல்லுகிறார்கள், பண்ணைக்குரிய நிலங்கள் தர முடியாது, மேய்ச்சல் தரை தர முடியாது. ஆகவே நீங்கள் உங்களுடைய இந்த நாட்டு மாடுகளை விற்று நல்ல இன மாடுகளை நீங்கள் வாங்குங்கள் என்று எடுத்த அடுப்பிலே இதை நடைமுறைப்படுத்துவதென்று லேசுப்பட்ட விடயம் அல்ல. எங்கள் காலநிலைக்கு ஏற்ற, சூழலுக்கு ஏற்ற, தட்பவெப்ப நிலைக்கேற்ற விதமான கால்நடைகளை தான் இங்கு வளர்க்க முடியும். இந்த நாட்டிலே நுரலியாவிலே இருக்கின்ற ஒரு கால்நடை, நுரலியாவிலே வளர்க்கின்ற மாட்டினங்களை மட்டக்களப்பிலே வளர்க்க முடியாது. ஏனென்றால் காலநிலை வித்தியாசம் இருக்கின்றது. ஆகவே நாங்கள் சட்டத்தை நடைமுறைப்படுத்துகின்றோம் என்ற அடிப்படையிலே அங்கிருக்கின்ற மக்களை தாந்தோன்றித்தனமாக அந்த பண்ணையாளர்கள் இன்று வெளியேற்றுகின்ற நிலைமை அங்கே இருக்கின்றன. இன்று கூட அங்கே ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கின்றன. அவை இந்த விடயத்திலே கூடுதலான முறையிலே நாங்கள் மனிதநேயத்தோடு சிந்திக்க வேண்டும். பல ஆயிரக்கணக்கானவர்கள் கால்நடை வளர்ப்பாளர்கள் என்று பாதிக்கப்பட்டு நிற்கின்றார்கள். இதை சற்று சிந்திக்க வேண்டும். அத்துடன் போலீஸ் தொடர்பான, போலீஸ் சேவைகள் தொடர்பான, தேசிய போலீஸ் ஆணைக்குழு தொடர்பான விடயங்கள், குறிப்பாக இன்று கிழக்கு மாநிலத்திலே இருக்கின்றதான போலீஸ் அதிகாரிகள், தமிழ் பேசுகின்ற போலீஸ் அதிகாரிகள் வேறு மாகாணங்களுக்கு இடமாற்றம் செய்யப்படுகிறார். ஏற்கனவே பிரச்சனை இருக்கின்றன. ஏனென்றால் வடகிழக்கு மாகாணங்களிலே போலீஸ் நிலையங்களில் சிங்களம் தெரியாத தமிழ் தெரிந்த மக்கள் தங்களுடைய முறைப்பாடுகளை பண்ணுவதிலே சிக்கல் இருக்கின்றன. இன்று 100% சிங்கள மக்கள் வாழுகின்ற பகுதியிலே முழுமையாக தமிழ் மட்டும் பேசக்கூடிய போலீஸ் அதிகாரிகள் நியமிக்கப்படுவார்கள் என்றால் அங்கிருக்கின்ற சிங்கள மக்கள் மிக பாரிய பிரச்சனை எதிர்நோக்குவார். அதுபோன்று இன்று வடக்கு கிழக்கில் அந்த பிரச்சனை இருக்கின்றது. இப்பொழுதுதான் தமிழ் பேசுகின்றவர்கள் போலீஸிலே இணைந்து கொண்டிருக்கிறார்கள். தமிழ் மக்கள் போலீஸிலே இணைகிறார்கள். ஆகவே ஏற்கனவே இருக்கின்ற தமிழ் பேசுகின்ற போலீஸ் அதிகாரிகள் மிக மிக குறைவு. ஆனால் இப்பொழுது மட்டக்களப்பிலே, திருவோணமலையிலே, அம்பாறையிலே இருக்கின்ற தமிழ் பேசுகின்ற அதிகளவான இருக்கின்றவர்களே கொஞ்சம் அவர்களே இடமாற்றம் செய்யப்படுகிறார்கள். ஆகவே தயவு செய்து அத்தகைய இடமாற்றத்தை நிறுத்த வேண்டும் என்பதை நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். சம்பந்தப்பட்ட சட்ட ஒழுங்குக்கு பொறுப்பான அமைச்சர், போலீஸ் ஆணைக்குழு இந்த விடயத்திலே கவனத்தை மேற்கொண்டு நிச்சயமாக இந்த இடமாற்றம் நிறுத்தப்பட வேண்டும். அதுபோன்று நீதி சேவை ஆணைக்குழு தொடர்பான விடயத்திலே இந்த வழக்குகள் தொடர்பான தீர்ப்புகள் ஏற்படுகின்ற தாமதம், இந்த நாட்டிலே பல குற்றவாளிகள் நாட்டை விட்டு வெளியேறுவதற்கு, தாங்கள் தப்பித்துக் கொள்வதற்கு பல கதவுகளை பல வழிகளை திறந்து விடுகின்ற நிலைமை இருக்கின்றன. உங்களுக்கு தெரியும், நாட்டில் பாலியல் துஷ்பிரயோகத்தில் ஈடுபட்ட கொலையிலே ஈடுபடுகின்ற பலர் கைது செய்யப்பட்டு வழக்குகளில் ஏற்படுகின்ற தாமதம் காரணமாக அவர்கள் பிணையிலே விடுதலை செய்யப்படும் பொழுது, பிணையிலே வரும் பொழுது அவர்கள் நாட்டை விட்டு சென்று விடுகிறார்கள். சிலருடைய வழக்குகள் முடிகிறதுக்கு இடையிலே அவர்கள் இருந்து
விடுகிறார்கள்.
நிலைமை இருக்கின்றன. ஆகவே இந்த விடயத்திலே இன்று வளர்ந்து வரும் நாடுகள் பலவற்றை எடுத்து பார்ப்போமானால் வழக்கு தொடர்பான தீர்ப்புகள் ஓரிரு மாதங்களிலே சரியான முறையில் அந்த இன்வெஸ்டிகேஷன் நடந்து அதுக்கான தீர்ப்புகள் வந்து விடுகின்றன. அந்த நிலைமை அத்தகைய வளர்மோ நாடுகளுக்கு நிலைமை எங்களுடைய நாடுகளில் ஏற்படுத்தப்பட வேண்டும். எல்லோரையும் சமமாக மதிக்கின்ற, சமமாக பார்க்கின்ற நிலைமை நீதிச்சேவைக்குள் வர வேண்டும். அவர் தமிழராக இருக்கலாம், முஸ்லீமான, சட்டத்தின் முன் எல்லோரும் சமம். அது அரசனாக இருந்தாலும் சரி, ஆண்டியாக இருந்தாலும் சரி, எந்த இனத்தை எந்த மதத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் சரி, அவ்வாறான சுதந்திரமான நிலைமை, எந்த தலையீடுமின்றிய நிலைமை நீதித்துறைக்குள் வர வேண்டும். நீதித்துறை என்பது சுதந்திரமானதாகவும் தலையீடு இன்றி இயங்கக்கூடியதுமான காத்திரபூர்வமாக இயங்கக்கூடியதாக இருக்க வேண்டும். அப்போதுதான் ஒரு ஆரோக்கியமான நீதியை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஆரோக்கியமான நீதி பெறப்படும் போதுதான் நாடு சரியான வழியிலே செல்லும். இந்த நிலை கவனம் செலுத்தப்பட வேண்டும். அதுபோன்று லஞ்ச ஆணைக்குழு தொடர்பான விடயம், இந்த லஞ்ச ஆணைக்குழு தொடர்பான விடயத்திலே லஞ்ச ஆணைக்குழு பாரிய பொறுப்பு இருக்கின்றது. லஞ்ச ஆணைக்குழு என்ற விடயத்திலே சாதாரண அடிமட்டத்திலிருந்து உயர்மட்டம் வரை நாங்கள் மிக கவனம் செலுத்த வேண்டும். இந்த ஆணைக்குழு உள்ள ஆணைக்குழுகளுக்கு உள்ளே ஒரு மந்தகனமான அல்லது அது மந்தகனமாக இயங்குவதற்கு அரசியல் ரீதியாக எதுவும் தலையீடுகள் இருந்தாலும் அவை நிறுத்தப்பட வேண்டும். நல்லாட்சியை பொறுத்தளவிற்கு இன்று முன்னைய ஆட்சியை பிழை கூறுகின்ற நல்லாட்சியில் இருக்கின்ற சில அமைச்சர்கள் கூட முன்னைய ஆட்சியிலே அமைச்சர்களாக இருந்தவர்கள் தான். இன்று கூட்டிய எதிர்கட்சியில் இருக்கின்ற முன்னைய அமைச்சர்கள் தொடர்பான விசாரணை எவ்வாறு மேற்கொள்ளப்படுகிறதோ அதுபோன்று நல்லாட்சியிலே முன்னைய அரசியலே அமைச்சர்களாக இருந்தவர்கள் தொடர்பான விடயம் மேற்கொள்ளப்பட வேண்டும்.
ப்ளீஸ் மைண்ட் அப் நோ
என்பதை கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி.
தேங்க்யூ. கரு தயசிரி ஜெயசேகர் அமைத்துமா புதுமாறு வினாடி தா ஹத்தராய்
கரு மூலாசிரியர் மந்திரி துமணி அதுமா சந்தோஷனோ இதாம வேதகத் விவாதியாக் வினிமயம் மட்ட கதாகரான் லபியம் கேன விசேஷம் அத்துக்கு ஜனாதிபத்துமாக அக்ராமத்துமாக வகையும் தவ தாயத்தின கடனா வகையான நமதுமா கெட்டியின் காரணா கீபேக் மதக்கரான் கெமதி விசேஷம் மீட பேர மாட்ட கதாக்கிறப்பு அப்பே தாரக பாலசூரிய மத்துமா மீ நவக்கென கதாக்கிறேன். இத்தானே இக்கென எதுமாக அவபோதே மங்க இத்தமாக குடாக் கருக்கரண கினேக் இத்தமா இக்கென கத்த கினேக் பிடராடக்க அத்தியாபனில் அப்போ கினேக் இவகம் அப்பே மாச்சார ஜெகத் பாலசூரிய மத்துமாக ஆதரணீய புத்திரையா இவகையும் அப்பே குமார் பாலசூரிய மத்தினிக்கு ஆதரணீய புத்துனுவான் மெஸ்ஸியால் மத மங்கியான கெமதி எதுவும் மீ நவகென ஹரியட்ட தானினே ஒரு ஹேதுவ மேகட திகின் திகடம கரு முலாசன மந்திரித்துமணி விஷால மட பிரகாரையாக புவத் பத்தில் தண்டி நேத்துவ நத்தா மேகன கருண் விகுருத்திக்கல்ல எதிரி பத்தல திபுணா வெப்படைய கீபேக மேக பாரதியில் திபுணா மே அதிகார ஜனாதிபத்துமா மே நவக் கண்ணாதனோ பரல நவக் இவகே மே அமாறு விழாவை சல்லி நேத்து விழா கொங்குது மே நவகாண்ணி த யுத்தீவராய் முகடது மே நவகாண்ணி எனிசா மேக மே மகா தூஷணையாக மேக பிடி பாசி கேக்கேனா இன்னும் அரையா இன்னும் மேயா இன்னும் மேம கேள தாளத்து மங்க கேண்ட கேமதி மே நெவ கண்ணு வின காரணே காட்டினுமே மேக பேதிலிவ திதாஸ் தாய் எதா இவக்கட்ட அப்பே அதிகாரி ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன மெத்துமாட்ட பெற அப்பே ஜனாதிபத்துமா விதியில் ஹிட்டப்போ மஹிந்த ராஜபக்ச அதிகாரி ஜனாதிபத்துமாய் காலிதமாய் மே ருசியாவ சமக டொலமிலியன துன்சியக கியூசுமா கஸ்தங்கரே கிரெடிட் லைன் எதா திசர சமரசிங் அத்மிரால் மாதமாய் மே நாவிக ஹமுதாவே அத்மிரால் இதில் ஹிட்டி ඩොලර් මිලියන 300ක් G2G government to government එක එක බඩු ගන්න විවිධ නැව් ඊළඟට ගුවන් යාන පතුරුම් මේ වගේ දේවල් රුසියාවෙන් ගන්න තමයි මේ ක්‍රෙඩිට් ලයින් එක ඕපන් කරලා තිබුණේ මේ ක්‍රෙඩිට් ලයින් එක මේ අවුරුද්ද දෙසැම්බර් 31 වෙනකොට අවසන් වෙනවා එතකොට ඒ දෙසැම්බර් ක්‍රෙඩිට් ලයින් එක ඉවරනන් පස්සේ තව ක්‍රෙඩිට් ලයින් එකට ඒගොල්ලෝ සූදානම් අපිට ඇරලා අපිට අවශ්‍ය කරන ශක්තිය ලබලා දෙන්න දෙසැම්බර් 31 වෙනකට කලින් මේ මුදල ගත්තේ නැත්නම් මේක ආපහු අපි දැන් අපිත් කොටසක් ගවාගෙන මේ වැඩ පිළිතුර තමයි කියන්නේ තව ඩොලර් මිලියන 130ක් තියෙනවා මේ රුසියානු ක්‍රෙඩිට් ලයින් එකේ ඉතින් මේ 130 ආපහු යවනවද නැත්නම් මේක තුල ආපහු නැවත අපිට ශක්තියක් ලබා ගන්නවද කියන කාරණේ මත තමයි මේක මේ නැව ගන්න බලාපොරොත්තු වෙන්නේ මම කියන්න කැමතියි ශ්‍රී ලංකා නේවි මැරිටයිම් ස්ට්‍රැටජි කියන 2025 දක්වාගේ හදපු මැරිටයිම් ස්ට්‍රැටජි එකක් තියෙනවා මීට කලින් හිටපු නාවික හමුදාපතිතුමාලා සම්බන්ධයලා තමයි මේක හදුවේ මේකේ බොහොම පැහැදිලිව මම කියන්න කැමතියි ලංකාවේ ක්‍රියාකාරීත්වය පිළිබඳ අපේ රටේ මම හරියට කිව්වොත් මේ රටේ අවුරුදු 30ක් තිස්සේ තිබිච්ච යුද්ධය අපි අවසන් කරගත්තා දැන් අද මේ ක්‍රියා මාර්ගයේ තුල අපි ඊළඟට අපිට තියෙන විශාල මුහුදු ප්‍රදේශයක් ආරක්ෂා කරන්න මේ අපේ ශ්‍රී ලංකාව වටා ඇති අපගේ අනන්‍ය ආර්ථික කලාපයේ වර්ග සැසුම් 512,000 ඒක හරියට අපේ ශ්‍රී ලංකාවේ සතු භූමි ප්‍රමාණය වගේ 8 ගුණයක් මේ 8 ගුණේ ආරක්ෂා කරන්න මෙච්චර කාලයක් අපි බහුගේ කාලෙම අපි කරේ මොකද්ද අපේ මන්නාරමේ බෝට්ටු ටිකක් තියාගෙන LTT දස්වාදින් එක සඩම් කරපුවා තමයි රට කරේ වෙනකුත් කරේ නැහැ අපි අපේ ඇවිල්ලා හොරෙන් මාළු අරගෙන යන්නේවා නීති විරෝධී මත්ය වැඩකටයුතු ටික ඊළඟට ස්මග්ලිං කරනේවා ඔය කුඩු ගේනේවා විවිධ දේවල් ගේනේවා ජාවාරම් මේ සියල්ලම අපිට බලන්න වෙලාවක් තිබුණේ නැහැ මොකද අපි උතුරු මුහුදේ එක කොටසකට සීමා වෙලා LTT එකත් එක ගහගත්ත එක තමයි අපි කරේ දැන් ඒකයි මම කිව්වේ මේක පිළිබඳ අවබෝධයක් නැතුව කතා කරලා තේරුමක් නැහැ ඒ වගේම මම කියන්න කැමතියි ඊළඟට තියෙනවා අපිට සර්ච් ඇන් රෙස්කියු රීජන් කියලා අපිට ප්‍රදේශයක් තියෙනවා මුහුදේ යම් කෙනෙක් අනතුරට ලක් වුණොත් නැවක් මගින් බේර ගන්න අවශ්‍ය වාතාවරණයක් සකස් වුණොත් මේක ලංකාව වගේ 22 වෙනි ගුණයක් විශාලයි ඒ වගේ මුහුදු කොල්ලකෑම් අපේ රටේ ඉඳලා හැතැම්ම 10කින් තමයි ප්‍රධාන මුහුදු මාර්ගය තියෙන්නේ මේ ලෝකේ සම්බන්ධ වෙන වාණිජ තෙල්ලා භාණ්ඩ ප්‍රවාහන මාර්ග ඒ වගේම මේ ක්‍රියාදාමය තුළ යම් නැවක ගින්නක් ඇති වුණොත් නැව් ගැටීමක් ඇති වුණොත් ඒකත් එක්ක එන තෙල් පැච් එක නැත්නම් ලොකු විශාල පරිසර ප්‍රශ්නයක් එන්න පුළුවන් ඒ වගේ අපේ මේ ක්‍රියාදාමය තුළ අපිට ආවේශන කලාපය හදන්න නැත්නම් නවත්තන්න නම් අපිට නැව් අවශ්‍යලා තිනවා 6කට දැන්ට 6ක් තිබෙනවා එක උදාහරණයක් විදිහට මම කිව්වොත් එකක් සයුරල දෙවෙනි එක සයුර තුන්වෙනි එක සාගර ඊළඟට සමුදුර නන්දිමිත්‍ර සුරණිමල මේ නන්දිමිත්‍ර සුරණිමල කියන නැව් දෙකම ආවේ ෆාස්ට් ඇටැක් මිසයිල්ස් එක්ක තමයි ආවේ ඒක හැබැයි ඊළඟට ඒක පාවිච්චි කර අපි වැඩපිළක් සකස් කරා ඒකට අපේ තියෙන නැවියන්ගේ ශක්තිය යොදවලා ඒක දැන් මේව ආරක්ෂා කර ප්‍රදේශයක් බවට පත්කරන වැඩපිළ ලෑසි කරලා තියෙනවා ඇත්ත වශයෙන් අපිට දැනටමත් ලබන මාර්තු අප්‍රේල් මාසේ අපිට නැවක් එනවා ඒ නැව චීනෙන් තමයි ගෙන්නන්න බලාපොරොත්තු වෙන්නේ ඒ වගේම ජපාන් ආධාර ඇතුව තව නැව් දෙකක් අපි හදන්න හදනවා ලංකාවේ ජපාන් ආධාර සහිතව ලංකාවේ අපි හදනවා නාවික හමුදාවේ සහයෝගයේ ශක්තිය අරගෙන අපේ කම්කරුව දාලා අපේ ඉංජිනේරු දාලා මේ වැඩපිළ සකස් කරන්න. දැන් මේකට තව අවුරුදු දෙකක් විතර යනවා තවත්. මේක සම්පූර්ණ බොරුවක් මුලාසන මන්ත්‍රීතුමනි මේ නැවක් පරණ නැවක් අවුරුදු 10ක් පරණ නැවක් ගේන්නේ කියලා. දන්නේ නැතුව කතා කරන්න හොඳ නැහැ. මේ මිලියන 130ට අපි අනුමැතිය දුන්නම එදා ඉඳලා තමයි ඒගොල්ලෝ එක හදන්න පටන් ගන්න. මේක හදන්න අවුරුදු දෙකක් යනවා. මේ රුසියාවේ දැන් අපි මේ දෙසැම්බර් 31 වෙනිදා වෙනකොට මේක අපි කැමැත්ත දුන්නා නම් එතනලා අවුරුදු දෙකකින් පස්සේ තමයි 2019 තමයි මේ රුසියානු නැව ලංකාවට එන්නේ. ඒක තමයි ඇත්ත කතා. ඒක අලුත් නැවක් අලුතින් නිෂ්පාදනය කරන්නේ. ඒකට අවශ්‍ය කරන අවියායුධ කොහොමද අපි තියෙන්නේ කියලා කල්පනා කරන්න ඕනේ. ඒවට යුද්ධ අපේ නාවික හමුදාපතිතුමාලා තව සාකච්ඡා කරන්න තියෙනවා. ඒ නිසා සම්පූර්ණයෙන් මම කියන්න කැමතියි මේක මේ කාරණා නොදැන එක්කෝ මේකට ඉන්න සමහර අයගේ වැරදි තීන්දුවක් තියෙනවා මේක පිටිපස්සේ ලංකාවේ ඒජන්සිලා කීප දෙනෙක් ඉන්නවා කියන. කවුරුත් ඒජන්සිලා නැහැ. ලංකාවේ ඉන්නේ ලංකාවේ ආණ්ඩුව රුසියාවේ ආණ්ඩුවයි තමයි මේ වැඩ පිළිවෙල ක්‍රියාත්මක කරන්නේ.
ගරු නියෝජ්‍ය කතානායකතුමා මුලස්ට පැමිණෙනවා. ගරු ජයසිංහතුමා.
ඔව් මම කියන්න කැමතියි එතකොට මේ මේ කාරණේ හරියට දන්නේ නැතුව ගරු නියෝජ්‍ය කතානායකතුමනි මේ ලංකාවේ ආරක්ෂක අමාත්‍යාංශය මිලදී ගන්නේ LLPL කියන නැත්නම් ලංකා ලොජිස්ටික්ස් කියන ආයතනයෙන් සාමාන්‍යයෙන් විදේශ රටවල තියෙන අවි ආයුධ නැව් මොනවාරි ගන්න. ඊළඟට රොස්බුරොන් තමයි රොස්බුරොන් එක්ස්පෝර්ට් කියන එක තමයි රුසියාවේ ඒ ආයතනය. මේ ආයතන දෙක තමයි අතර තමයි මේ ගිවිසුම යන්නේ. කිසියම් වෙලාවකට කොමිස් කාටවත් යන්නවත් දේශීය නියෝජිත කවුරුත් ඉන්න තත්වයක් නෙමෙයි. ඒ නිසා මම පැහැදිලිව කියන්න කැමතියි මේ අධිකාර ජනාධිපතිතුමාට දැවැන්ත මඩ ප්‍රහාරයක් එල්ල කරන අයට කරුණාකරලා මේක ගැන දන්නේ නැතුව කතා කරන්න එපා. දන්නව නම් කවුරු හරි ඉන්නව නම් කවුරු හරි කතා කරන්න අපි සූදානම්. ඒ වෙනුවෙන් ඒක කතා කරන්න. ඒ නිසා නැව් වලින් හොරගම් කරන්න, බුලට් එකෙන් හොරගම් කරන්න, ඒ මෛත්‍රීපාසීසේන ජනාධිපතිතුමාගේ යුගය තුල ඉඩක් නැහැ කියන එක මම මූලික වශයෙන් කතා කරන්න කැමති ඒ නිසා කරුණාකරලා නොදැන කතා කරන්න එපා. මේ ක්‍රියාවලිය ගැන හරියට දැනුවත්ව කතා කරන්න කියලා මම ඉල්ලන්න කැමති. ඊළඟට දැන් මම දැක්කා අපේ අනුරාධ සේනානායක මැතිතුමා එතුමා කිව්වා මේ කාරණා කීපයක් කිව්වා. එකක් තමයි මේ අල්ලස් දූෂණ පිළිබඳව ජනාධිපති කොමිස් සභාවට ගියාලා දුන්න කාරණා 17ක් පිළිබඳ ෆයිල් 17ක්. මේ ෆයිල් 17 අද වෙනකොට කිසිම දෙයක් කරන්න නැතුව අතුරුදහන් කරලා තියෙනවා. නැත්නම් ඒකට කිසි තීන්දුවක් අරගෙන නැහැ. කිසි වැඩපිළිවෙළක් සකස් කරලා නැහැ කියලා එතුමා කිව්වා. මම කියන්න කැමතියි ඒකත් එතුමාගේ නොදැනීම ගැන මම කණගාටුයි. මේකෙන් දැන් ෆයිල්ස් ගණනාවක් නීතිපති දෙපාර්තමේන්තුවට ඇරලා තියෙනවා. ඒවට දැන් නීතිපතිතුමා ඊළඟට නඩු පැවරිය යුතුයි. ඒ ක්‍රියාදාමයේ ඉස්සරහට කරගෙන යනවා. මොකද මේකේ තියෙන කාරණා මත ඉදිරි වැඩ කටයුතු නීතිපති දෙපාර්තමේන්තුවෙන්. ඊළඟට තව ෆයිල් කීපයක් ඇවිල්ලා තියෙනවා අල්ලස්සෝ දූෂණ කොමිස් සභාවට. දැන් අල්ලස්සෝ දූෂණ කොමිස් සභාව හැදුවේ 1994. ඔය කතා කරන ඔක්කොම යාළුවෝ ටික අපේ සහෝදරවරු එකතු වෙලා 91 අත උස්සලා හැදුවා. අපේ ජීඑල්පි සමතුමා, අපේ පොහොට්ටුවේ සභාපතිතුමා, මගේ අපේ ගුරුතුමා එතුමා තමයි හැදුවේ. හැබැයි හැපුවට බල්ලට දත් නැහැ. දත් නැති මේ අල්ලසෝ දූෂණ කොමිස් සභාවක් තමයි හැදුවේ. අල්ලස දූෂණ නිසා වත්කම් පිළිබඳව හොයන්න තමයි මේ කොමිස් සභාව හැදුවේ. සියලු දෙනා අත ඉස්සුවා. මේකෙත් මහ ලොකු රාජ්‍ය නීතිඥයෝ හිටියනේ, නීති විශාරදයෝ. ඉතින් අත උස්සලා කියන්නේ බෑ මේකේ මෙහෙම ප්‍රශ්නයක් තියෙනවා කියලා. දැන් ගරු නියෝජ්‍ය කතානායකතුමනි මේකේ බොහොම පැහැදිලි මේ ක්‍රියාදාමය තුළ වෙනත් විමර්ශන හෝ යුක්තිය පසලි මේ ආයතනයක් විසින් යොමු ලබන හෝ ගෙන්නා ගන්න ලබන කරුණ සලකා බලන්න මේකේ වැඩපිළිලක් තිබුණේ නැහැ. ඒකට වෙනම ආපහු ආයිත් ඒගොල්ලෝ ගෙනල්ලා අරගොල්ලන්ගෙන් වැඩපිළිලක් නැති නිසා මුකුත් කරගන්න බෑ මේ වෙන ඒවා සම්බන්ධ. ඉතින් කොහොමද මේ අල්ලස්සෝ දූෂණ කොමිස් සභාවට එවුවාම වැඩ කරන්නේ ඊළඟට? ඒ නිසා දැන් වර්තමානයේ අපේ අධ්‍යක්ෂ ජනරාල්තුමා වැඩපිළිලක් සකස් කරලා තියෙනවා. වෙනත් ආයතනයක් ඉදිරියේ එක පළවෙනි කාරණය විදිහට අල්ලස් කොමිසම විවාසනය පටන් ගත්තයින් පස්සේ වෙනත් යුක්තිය පසලින් මේ ආයතනයක් විසින් ලැබුණ ගන්න ලබන කරුණු සලකා බලන්න පුළුවන් විදිහට, ඒ වගේම පොලිසිය ජනාධිපති පරීක්ෂණ කොමිස් සභාවක් මගින් හෝ විශේෂ ජනාධිපති විවාසන කොමිස් සභාවක් මගින් හොයලා එවන දේවල් පරීක්ෂණයට භාජනය කළා. ඒවට විරුද්ධව නඩු පැවරීමේ අයිතිය ගන්න පුළුවන් විදිහට සංශෝධනයක් දැන් එතුමල්ල සකස් කළ ගිය සතියේ අධිකාර ජනාධිපතිතුමා අස්සන් කරුවා. දැයක ඊළඟට ඇවිල්ලා නීතියක් බවට පත් වුණ ගමන් ඒවට අවශ්‍ය කරන කටයුතු ටිකට අවශ්‍ය කරන පියවර ගන්න පුළුවන්. මේ අවුරුදු 94 ඉඳලා මෙච්චර කාලයක් අර දත් නැති බල්ලෙක් වගේ තමයි මේ අල්ලස්සෝ දූෂණ කොමිස් සභාව තිබුණේ. ඒකට දැන් වැඩපිළිවෙල හදලා තියෙනවා. ඒ විතරක් නෙමෙයි වෙනත් අදාළ ආයතනයක් ඉදිරියේ ප්‍රකාශයක් දීයත් නම් අල්ලස් කොමිස් සභාවට පුළුවන් නැවත ප්‍රකාශයක් සටහන් කිරීම අවශ්‍ය වෙන්නේ නැහැ. නැත්තම් කොමිස් සභාව අභිමතය පරිදි නැවත ප්‍රකාශ සටහන් කිරීමට හෝ කෙටි ප්‍රකාශයක් සනන් කිරීමට හැකි වන පරිදි මේ නීතිය වෙනස් කරනවා. එතකොට කිසි ප්‍රශ්නයක් නැතුව මේ සම්බන්ධව අවශ්‍ය කරන කටයුතු ටික කරන්න පුළුවන්. ඒ නිසා මම කියන්න කැමතියි අල්ලස්සෝ දූෂණ කොමිස් සභාවට ඇවිල්ලා තියෙන ඒ ජනාධිපති පරීක්ෂණ කොමිස් සභාවේ කරුණු කීපයක් සම්බන්ධව දැනටමත් කටයුතු කරන්න බැරිව ඉඳලා තියෙන්නේ මේ නීතිය සංශෝධනය කරගන්න බැරුව. ඒ නිසා දැන් ඒකට නීතිය සංශෝධනය කරපුවාම ඉදිරි කටයුතු කරන්න පුළුවන්. ඒ නිසා කිසි වෙලාවක මේව හංගගෙන මේව එක එක්කෙනා රකින්න වැඩ කටයුතු කරනවා කියන එක මම ප්‍රතික්ෂේප කරනවා මේ අවස්ථාවේ. දෙවනුව තමයි ඊළඟට ඊට අමතරව තිබුණා මේ නීතිපද්‍ය පාර්තුමෙන්තුර ගියව කාරණා සම්බන්ධවත් ප්‍රශ්නයක් තියෙනවා. සමහර කට්ටිය දන්නේ නැහැ මේව ගැන හරියට. ඉතින් මේ අල්ලසෝ දූෂණ කොමිස සභාවට කියනවා අර ඇල්ලුවේ නැහැ, මෙයා ඇල්ලුවේ නැහැ මෙමයි කිය. දැන් දේශපාලඥයෝ අල්ලන්න අල්ලසෝ දූෂණ කොමිස සභාවට අල්ලස් ලබා ගන්නකොට අහුවෙන්නේ නැහැ දේශපාලඥයෝ. ලංකාවේ කට්ටිය ඒ තරම් බුද්ධිමත්. අහුවෙන්නේ නැතුව තමයි දෙන්නේ වැඩේ. නේද අපේ චන්දසේන මැතිතුමා? ඉතින් ඒකයි මම කියන්නේ මේවා හරියට අල්ල ගන්න බැරි වෙන විදිහට කරනවා. ඒක නෑ නැත්තම් කොහෙන් හරි මේක දානවා එමුනේ කරන්න දන්නවනේ කරන හැටි. ආ ඒක තමයි මම කිව්වේ. ඉතින් එතකොට මේව අල්ල ගන්න බෑ. අල්ලලා ඔව් අල්ලගෙන අල්ලගෙන අල්ල ගන්න දෙන්න ඕනේ. දෙනකොට අල්ල ගන්න ඕනේ. අල්ලසෝ දූෂණ කොමිසම. මේ අල්ලන්නේ එහෙම බඩු අවුෙන්නේ නෑ. ආ අල්ලන්න අපන්න බෑ. ඒක වැඩි. හරි. ඉතින් ඒකට දැන් මේ විදේශීය රටවල් වල විරුද්ධ මේවා ටික අරගෙන තමයි ඒ වගේ වත්කම් හොයලා තමයි ඒවට නඩු බාරන්න ඕනේ. මාද කිව්වේ? අල්ලෝ රමන් බෑන්ඩ ගැපති කියන අපන්. ඒ නිසා මම කියන්න කැමති ඊළඟට දූෂණ නඩු පාරන්න පුළුවන් වෙලා තියෙන්නේ මහේස්ත්‍රාත් අධිකරණය. ඉතින් ඒ නිසා ඒ වගේ නඩු පාරලා ඒගොල්ලෝ අවශ්‍ය කරන කට්ටිය මෙයා කරලා තියෙනවා. පළවෙනි වතාවට ලංකා ඉතිහාසයේ මේ අවුරුද්දේ 40 දෙනෙක් වරදකාරයෝ කරලා තියෙනවා. ඒක කවුරු කතා කරන්නේ නැහැ. ගිය අවුරුද්දේ 15, ඊට අවුරුද්දේ 10, ඊට අවුරුද්දේ 15, ඊළඟට 5යි 3යි අර ගෙපකපාරක වුණා. විදුරු කුට්ටමක් අල්ලගත්තා මේ අල්ලසක් ගත්තයි කියලා අනේ අහිංසක විදුහල්පතිවරේ. දැන් 40 දෙනෙක් මේ අවුරුදු 2017 වරදකාරයෝ කරලා තියෙනවා අල්ලසෝ දූෂණ කොමෙන් සභාවෙන්. ඉතින් ඒක කවුරු කතා කරන්නේ නැහැ. හැබැයි ඉතින් ලොකු කට්ටිය අහුවෙන්නේ නැහැ. කොනා එක් ගහනෝ නැත්තම් මොකක් හරි සෙල්ලමක් ඔය වගේ මේවනේ වෙන්නේ. ඉතින් ඒ නිසා මම කියන්න කැමති මේ ක්‍රියාදාමය අල්ලසෝ දූෂණ කොමෙන් සභාවෙන් ක්‍රියාත්මක කරන ඒ විතරක් නෙමෙයි කරු නියෝජ කතානායකතුමනි. දැන් බලන්න මේවා ක්‍රියාත්මක කරගෙන යනකොට මේ අයට අවශ්‍ය කරන අවශ්‍ය මට තව විනාඩියක් දුනොත් මට කිය මම කියන්න කැමති බලන්න දැන් පොලිස් නිලධාරීන් 200ක් බඳව ගන්න වැඩ පිළිලක් සකස් කළද 200ක හිඟයක් තියෙනවා. ඒ විතරක් නෙවෙයි දැන් අලුතෙන් විමර්ශන නිලධාරීන් 200ක් උපාධිධාරීන් විදියට බඳව ගන්න වැඩ පිළිල සකස් කළා තියෙනවා. ඊළඟ උපාධිධාරී නිලධාරීන් 50 දෙනෙකු දූෂණ නිවාරණ නිලධාරීන් ලෙස බඳව ගන්න වැඩ පිළිල සකස් කරලා තියෙනවා. මේවා ක්‍රියාත්මක කරගෙන තමයි යන්නේ. ඒ නිසා මම කියන්න කැමති ඒ වැඩ පිළිලත් ක්‍රියාත්මක කරන එක විනාඩියක් මම ඔබතුමාගෙන් අරගෙන මේ අධිකාරු ජනාධිපතිතුමාගේ වැය ශීර්ෂ ගැන කතා කරුවා. මම හිතන්නේ ඒකත් හරියට දන්නේ නැහැ. දැන් මේක සාමාන්‍ය අපි විපක්ෂිනෝට කරන්නේ අවුරුද්දේක අරගෙන අවුරුද්ද දවස් 308 බෙදලා 308 24 බෙදලා 24 ආපව 60 බෙදලා 60 ආපව තව 60 බෙදලා තත්පරයට හොයලා කියනවා 275,000 කියලා. මම කියන්න කැමති එතුමාගේ 2014 මුළු එකතුව මිලියන 9,875යි. 2015 එතුමා පළවෙනි වතාවට මේ රටේ ජනාධිපතිවරයා විදිහට තමන්ගේ මේ ජනාධිපති ලේකම් කාර්යාලය තුල තියෙන මුදල මම මේ කියන්නේ. 2014 තිබුණා මිලියන 9,875ක්. මෛත්‍රීපාසීසන ජනාධිපතිතුමා පත් වුණ ගමන් මෙය මිලියන 3,304ට අඩු කෙරුවා. තමන්ගේ වියදම් අඩු කරගත්ත නායකයෙක්. ඊළඟ ආපෝ 2016 මිලියන 6,183 දක්වා වැඩි වුණා. ඇයි වැඩි වුණේ? වැඩි මං කියලා දෙන්නම්. ජාතික වැඩසටහන වග්ගඩ රෝග නිවාරණය, මත්ද්‍රව්‍ය නිවාරණය, පරිසර සංරක්ෂණ ජාතික වැඩසටහන, ආහාර නිෂ්පාදන ජාතික වැඩසටහන, දරුවන් සුරකිම ජාතික වැඩසටහන. ඒකට මිලියන 1,256ක් දාලා දෙනවා 2016. ඒකෙන් තමයි මේක වැඩි වුණේ. ඒ විතරක් නෙවෙයි පුබුදුම පොළොන්නරුව වැඩසටහන මිලියන 443යි. නෙළුම්පොකුණ රංගහල මහින්ද රාජපක්ෂ ජනාධිපතිතුමා හදපු රංගහලට ණය ගෙවන්න ඕනේ. මිලියන 1,540ක් ගෙවුවා 2016. නෑ ඉතින් ඉන්නකො මේ කියන්න එපා මේ අයියා. ඔයා තේරෙනවනේ මේක. මේක නැත්තම් නිකන් අයියලා නෑ මට අපේ සාලින් සානක මැතුමා මගේ සහෝදර මැතුමා අපේ ඊට මැතුමා. ඒ නිසා මම කියන්න කැමති ඒකත් එතෙන්ද කියලා. 2017 මම ඔබතුමාට කියන්න කැමති මේක මිලියන 4,863ට ගියා. ඒ ගියේ කොහමද? අර මං කිව්වා වගේ වග්බඩු නිවාරණය, මත්ද්‍රව්‍ය නිවාරණය මේවට 797 මිලියන. පොබුදුම පොළොන්නරුවට සතපාක්කක් දාගත්තේ නෑ එතුමා. සිද්ධස්ථාන සම්වර්ධනයේ මිලියන 13යි. වසවිස නැති රටක් ජාතික වැඩසටහන මිලියන 54යි. පිරිස සිරිසර ගිවිසුම පිවිසුම ත්‍රිකුණාවල දිස්ත්‍රික් සම්වර්ධන වැඩසටහන මිලියන 162යි. ග්‍රාමීය මට්ටමේ ගැටළු විසීමට මිලියන 49යි. මිලියන 1,078ක් ඒ වැඩ පිළිල සඳහා ගියා. මේ අවුරුද්දේ මම ඔබතුමාට කියන්න කැමති මිලියන 1,500ක්. එතකොට ඊළඟට මේ ඔක්කොම ටික ගත්තාම මිලියන 4,860ක් දාලා තියෙනවා. තිරසර ජාතික වැඩසටහන, ග්‍රාම ශක්ති වැඩසටහන මිලියන 2000ක් වෙන් කළා දිනවා මං කියන කැමැති ඔබතුමාට මම ස්තුතිවන්ත වෙනවා ඒ නිසා මේ ක්‍රියාදාමයේදී අපි අධිකාර ජනාධිපතිතුමා විදියට රටට වැඩ කරන්න තමන්ට කෑම කණ්ඩායි අරයට බොන්න දෙන්නයි කණ්ඩ දෙන්නයි පාටි දාන්නයි තමාෂා දාන්නයි නෙමෙයි මේ රටට වැඩ කරන්න තමන්ගේ මුදල් වෙන් කරගත්ත නායකයෙක් විදියට මම ඔබතුමා හඳුන්වන්නේ ඒ නිසා මට විනාඩි කිහිපයක් ලබා දීම ගැන ස්තුතිවන්ත වෙමි මගේ වචන ස්වල්ප